بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبل சகோதரிகளே, சகோதரிகளே, மாதாந்திர மார்க்க நிகழ்ச்சியிலே ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய பெயரை நாம் கேட்டிருக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. காரணம், நிறைய மார்க்க உரைகளில் இவரது மகனை பற்றி என்ன செய்யும் பேசப்பட்டிருக்கும், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வரலாறு பற்றி பேசப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய மூத்த மகளான அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தவர், அதாவது அவரது கணவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய முதலாவது மருமகன் என்ற அடிப்படையிலும் நாம் ஜுபைர் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு சுருக்க அறிமுகத்தை தருவதும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜுபைர் ரதியல்லாஹு அன் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி கொஞ்சம் விவரிப்பதும், ஜுபைர் ரதியல்லாஹு அன் அவர்கள் இஸ்லாத்துடைய சேவைக்கு எவ்வளவு பங்காற்றியிருக்கிறார்கள் என்ற பகுதியை சொல்வதும், அவரது சொந்த வாழ்க்கை சம்பந்தமான நாம் படிப்பினை பெறக்கூடிய அமைப்பிலான சில தகவல்களை இங்கே சொல்வதும் தான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அவரது குடும்ப பின்னணியை நான் கொஞ்சம் சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்கிறேன். ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய தந்தை ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையின் பேர் என்ன, அந்த பேர்ல என்ன விளங்குது, அவ்வாம். அப்ப அவ்வாம் என்றவர் யாரு அப்படின்னு சொன்னால், நம்ம ஹதீஜா பின்து ஹுவைலித் அப்படின்னு சொல்றோமே, ஹதீஜா பின்து ஹுவைலித் யாரு, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், பின்து ஹுவைலித் யாரு, ஹதீஜா பின்து ஹுவைலித் என்றது ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜா. அதே மாதிரி ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அவ்வாமும் இந்த ஹுவைலிதுடைய மகன், அதாவது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் அவ்வாம் இப்னு ஹுவைலித். எப்படி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுவைலிதுக்கு மகளோ, அதுபோல ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய தந்தை அவ்வாமும் ஹுவைலிதுக்கு என்ன மகனா இருக்கிறார், அப்படின்னா சகோதரர்கள். இதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஹக்கீம் இப்னு ஹிசாம் இப்னு ஹுவைலித் என்று சொல்வார்கள். ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்பவர் ஒரு பிரபல்யமான ஒரு நபித்தோழர். அந்த ஹிசாமுடைய தந்தையும் ஹுவைலித்தான். இந்த இடத்திலேயே நம்ம ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய இரண்டு சகோதரர்களை தெரிஞ்சு கொள்றோம், ஒன்று அவ்வாம், இரண்டாவது ஹிசாம். இவர்கள் இருவருமே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர்கள். அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மச்சான் முறையில் என்ன செய்யும் வந்து சேருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மச்சானுடைய மகன் தான் யாரு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது ஒரு வகையில். இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த அவ்வாம் என்பவர், அதாவது ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அவ்வாம் அவர்கள் திருமணம் முடித்தது யாரை தெரியுமா, சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி சஃபியாவை தான் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. அப்துல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு தந்தை அப்துல்லாவுடைய சகோதரியை தான் என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள். அவங்க தான் சஃபியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமிமார்கள்ல ஆதாரப்பூர்வமாக, அதாவது ஹதீஸ் ரீதியாகவே ஆதாரப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபராக நம்ம கருதுறது யார, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தான். அந்த சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தவர் யாரு, அவ்வாம். இப்ப இரண்டாவது வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜுபைர் என்ன செய்யறாரு, சொந்தமாகிறார், மாமியுடைய மகன், மாமியுடைய மகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமியுடைய மகன் என்கின்ற அடிப்படையிலேயே ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உறவாகிறாங்க. மூன்றாவது பாருங்க, அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொந்தமாகறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்ததின் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில திருமண உறவு என்ன செய்து அந்த இடத்துல ஏற்படுகிறது. இந்த திருமண உறவும் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்படுது. எப்படி என்று சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 வருடம் மூத்தவர் தான் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தவர் யாரு? ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப மூன்றாவது வகையில் உறவு அங்கேயும் மச்சானாகிறார். இப்படி நம்ம காலத்தில் சாத்தியம் இல்லை. அதாவது மாமாவாக இருந்து அவர் மச்சனாமாகிறது என்றது அரிது. அப்படி அதுக்கு மீறி ஒன்று நடந்ததுன்னா பெரிய குடும்ப வரலாறு அங்கே என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும், அதுக்கு பின்னால்தான் அது நடந்திருக்கும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று வகையில சொந்தக்காரராக இருக்கிறார் யாரு? அதாவது ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்பு. இப்ப நம்ம இதை எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன், நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையில் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்தக்காரர்கள். இது நம்மளுக்கு போதும். அது என்ன போதும்? எதை மறந்துடக்கூடாதுண்டா, இன்றைக்கு பேசின நபித்தோட பேர் என்னன்னு மறந்துடக்கூடாது. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி நம்ம படிச்சுக்கிறோம். அவர் தான் மூன்று வகையில சொந்தக்காரராக இருக்கிறார்னு தெரிஞ்சிருக்கணும். மூன்று வகையில சொந்தக்காரன்றத ஞாபகம் வச்சு யார் அப்படி சொந்த மன்றத்தை மறந்துடவும் கூடாது. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அப்படி மூன்று வகையில் என்னது சொந்தம் என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எப்படியெல்லாம் இவர் சேவையாளராக மாறுறாரு அப்படி என்று சொன்னால், இவருடைய திருமண உறவுனால ஏற்பட்ட குடும்பம் இருக்கிறது யாரு? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம். அந்த வகையில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிகப்பெரிய சேவகராக இந்த குடும்பமே மாறுது. காரணம் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மகள். எனவே திருமண உறவு ரீதியாக எடுத்துக்கணீங்கன்னு சொன்னால் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பங்கு வந்து இஸ்லாத்துக்கு அளப்பெரியது. 100 வருடம் வாழ்ந்த ஒரு பெண்மணி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. 100 வருடம் வாழ்ந்த ஒரு பெண்மணி. எந்த காலம் வரைக்கும்? ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலம் வரும் வரைக்கும் வாழ்றாங்க. வீரமான ஒரு பெண்மணியாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ஆலோசனை கேட்கிறாங்க. அவர் ஒரு ஹலீஃபாவாக இருக்கிற காலகட்டத்தில் அவரை எதிர்த்து உமையாக்கள் போராடின நேரத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க. ஆலோசனை கேட்கிற நேரத்தில் நான் வந்து இதை விட்டு கொடுத்துறவா அவர்களுக்கு அப்படின்னு கேட்ட நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, இவ்வளவு நாளும் நீ இருந்தது போராடியது கஷ்டப்பட்டது உனது தோழர்கள் இறந்ததெல்லாம் இந்த உலகத்துக்காக என்று சொன்னா நீங்க விட்டு கொடுத்துருங்க பிரச்சனை இல்லை, ஆனால் இவ்வளவு நாள் நீங்க யுத்தம் செய்ததும் போராடியதும் உங்கள் தோழர்கள் இறந்ததெல்லாம் நீங்க ஹக்கில் இருக்கிறீங்க என்றதுக்காக இருந்தா ஒரு நாள் உயிர் போகும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இல்ல விட்டு கொடுக்க கூடாது என்கின்ற உறுதியை 90-100 வயசுல என்ன செய்யறா சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தான். இவர் கொல்லப்பட்டு ஒரு அதாவது மரத்தில் ஏற்றப்பட்டிருக்கிற நேரத்தில் அவரை பார்த்து அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு யார் கொல்லப்பட்டு? ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களுடைய மகன். ஜுபைர் ரதியல்லாஹு உடைய மகன் அப்துல்லா கொல்லப்பட்டு மரத்தில் ஏற்றப்பட்டிருக்கிற நேரத்தில் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த அவரை பார்த்து சொல்றாரு. ஜுபைர் ரதியல்லாஹு மகனை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை நின்று தொழுகின்றவராகவும் தொடர்ந்து நோன்பு பிடிக்கின்றவர்களாகவும் இரவிலே வணங்கக்கூடியவராகவும் நேர்மையானவராகவும் குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவராகவும் தான் நான் உங்களை கண்டிருக்கிறேன் மௌத்தாயின புற சொல்றாரு. அதுக்கு பின்னால சொல்றாங்க, ல உம்மத்துன் அந்த அஷர்ருஹா ல உம்மத்து ஹைர். நீங்க ஒரு சமுதாயத்தில் வாழ்றீங்க, அந்த சமுதாயத்திலேயே மிக கெட்டவர் நீங்க தான் என்று சொன்னாலும் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் தானா? எப்படி ல உம்மத்துன் அந்த அஷர்ருஹா ல உம்மத்து ஹைரின், நீங்க மிகவும் மோசமானவராக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கூட என்ன சமுதாயமா இருக்கும்? நல்ல சமுதாயமா தான் இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு நல்லவர் நீங்க அப்படி என்று சொல்லி அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் ஹலீஃபா என்ற இடத்தை அடைந்த ஒரு நபித்தோழர். எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்றால் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு முஆவியா அதுக்கு பின்னால யசீத். இந்த யசீதுடைய இந்த காலப்பகுதியில் மிக முக்கியமான யசீதுடைய காலத்துக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஹலீஃபாவாக கருதப்படுறவர் யாரு? அப்துல்லா பின் ஜுபைர். அதுக்கு பின்னால வந்து அங்கல முஆவியா மர்வான் அப்புறம் அதுக்கு ஒரு பகுதி வந்திருக்கலாம். ஆனால் ஒரு 4 வருடம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த ஆட்சியை அதை யசீதுடைய ஆட்சி 4 வருடத்துக்கு பின்னால நடத்திய ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளராக அப்துல்லா பின் ஜுபைர் எனது காணப்பட்டார். எங்க? இந்த அதாவது மக்கா மதீனா ஹிஜாஸ் இந்த பகுதியில், சவுதி அரேபியாவுடைய இந்த பகுதியில். அன்புள்ள சகோதரர்களை, இந்த வகையில் எடுத்துக்கணீங்கன்னு சொன்னால் அப்துல்லா பின் ஜுபைர் இஸ்லாமிய சமுதாயத்தில் எவ்வளவு முக்கியமான பார்க்கணும். ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மகன். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இஸ்லாத்திலே பிறந்த குழந்தை அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க யார? அப்துல்லா பின் சுபைர், சுபைர் ரலியல்லாஹு மகனே. இப்படி அவ்வளவு மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாம், இஸ்லாம் கிடைச்சு 13 வருஷத்துல ஹிஜ்ரத் போறாங்க. அப்ப அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள பிறந்த முதலாவது குழந்தையாக யார சொல்லுவாங்க? அதாவது அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் செய்வார்கள் சொல்லுவார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு வகையில இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எவ்வளவு இந்த குடும்பம் முக்கியம் என்றதை நம்ம பார்க்கிறோம். இவருக்கு இன்னொரு தம்பி இருந்தாங்க, இன்னொரு சகோதரர் யார்? அப்துல்லா பின் சுபைருக்கு. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியாக கருதப்படுறதில்லை, பிற்காலத்தில் பிறந்தவர். உர்வா, அவருடைய பேர் என்ன? உர்வத் இப்னு சுபைர், அப்துல்லா பின் சுபைர் தம்பி. நம்ம தலைப்பு வந்து அப்துல்லா பின் சுபைர் இல்ல, சுபைர் இப்னு அவ்வாம். இப்ப அப்துல்லா பின் சுபைருடைய தம்பி உர்வா இருக்கிறாரு. இந்த உர்வாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஹதீஸ்களை, மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்த மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதையாக இருக்கிறான், மிகப்பெரிய மார்க்க மேதையாக இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு அறிவிப்பாளர்கள் அப்துல்லா பின் சுபைர், உர்வத் இப்னு சுபைர், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய செய்திகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மூலமும், அதுபோல என்ன ஹாலத்தி என்று ஹத்தத்தினி ஹாலத்தி என்ற சாட்சி சொன்னான்னு சொல்லுவாங்க, அல்லது என்ன உம்மா சொன்னான்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கூடுதலாக என்ன செய்வார்கள், செய்திகளை அறிவிப்பார்கள். இவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அறிவிப்பாளர்கள் ஹிஷாம் என்று சொல்லி ஒருவர் இருந்தார், ஹிஷாம் என்று, உர்வாவுடைய மகன் ஹிஷாம் சொல்லுவார்கள், ஹிஷாம் இப்னு உர்வா, ஹிஷாம் இப்னு உர்வா இப்னு சுபைர். சில்சிலாவை பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் ஹிஷாம் அறிவிச்சா தந்தை உருவாவாக இருப்பார், ஹிஷாம் அறிவிச்சா தந்தை உருவாவாக இருப்பார். எங்களுடைய நிலைமை மாதிரி இல்ல, நாங்க ஏதாவது செய்தி சொன்னா வாப்பா அதில் இருக்கவே மாட்டோம். அந்த லிஸ்ட்ல வாப்பா சொன்னார், வாப்பா இனி அதுக்கு நம்ம தொடர்பு இல்லாம இருந்தாரு, நம்ம பள்ளியில கேட்ட அப்படி கேட்ட, அங்க அப்படி இல்ல, ஏதாவது ஒரு செய்தி ரசூல்லாங்க சொன்னாங்கன்னு சொன்னா முதலாவது அறிப்பாரு, அவங்களோட உம்மா அல்லது வாப்பா தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இல்மியத்தான ஒரு குடும்பமாக இவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த அல்லது அந்த குடும்பத்துடைய தொடர்புள்ள ஒருவர் தான் யாரு? சுபைர் இப்னு அவ்வாம். இது அந்த குடும்பம் சம்பந்தமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்ன விஷயங்கள். இரண்டாவது கட்டம், இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஆதாரப்பூர்வமாக இதை சொல்றதுக்கு எதுவும் இல்லாது விட்டாலும் நபித்துவத்துடைய அந்த காலப்பகுதிக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் மௌத்தாகிற நேரத்தில் 50 வயசு என்ன செய்யும் அவருக்கு இருக்கு, அவர் மௌத்தாகிற நேரத்தில் 50 வயசு இருக்கு. 36 ஹிஜ்ரி 36 என்ன செஞ்சாரு, மௌத்தாகினார். ஹிஜ்ரி 36 மௌத்தாகினார். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி எத்தனை வருஷத்துல மௌத்தாகிறாரு? 26 பத்த கழிச்சிடணும், ஹிஜ்ரியில் என்ன செஞ்சிடணும், பத்த கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் 26 வருடம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 26 வருடத்தில் என்ன செஞ்சிட்டாரு, சுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் மரணிச்சார். 36 ஜமல் யுத்தத்தில் கொல்லப்படுகிறார். முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த முதல் யுத்தம் இருக்கு ஜமல் யுத்தம், இந்த ஜமல் யுத்தத்தில் கொல்லப்படுறார். அப்ப அந்த வயது சொல்லப்படுது 50 வயது. இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் கிடைப்ப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, பிறந்திருக்கிறார். முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த அணியில் இவரும் உள்ளவர். அதாவது இந்த ஒரு 12-13 வயசுல என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுட்டார். யார் கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி மூலம், அதாவது இவர் வந்து பெரிய போராட்டமோ பெரிய இஸ்லாத்துடைய எதிர்த்து அப்படி இஸ்லாத்தை ஏற்றவர் இல்ல, எப்படி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, சஹாபி இப்னு அபி வக்காஸ் போன்றவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி வேகமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். அப்ப இவர் என்ன, மின சாபிகீன், இஸ்லாத்திற்கு முந்தி வந்தவர்களில் ஒருவர். இன்னும் சொல்ல போனா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடிச்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆபத்து நடந்துட்டு செய்தியை யாரோ பரத்தி விடுறாங்க மக்கால. சின்ன வயசு அவர் வாளை எடுத்துட்டு போறாரு, வாளை எடுத்துட்டு போறாரு, வாரல ரசூலாங்க வராங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ரசூலாங்க வராங்க, எங்க போறீங்கன்னு கேட்டான். சின்ன வரி, எங்க போறீங்கன்னு கேட்டா, இல்ல உங்களை அடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்றாரு. இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது ஆளை கொண்டுட்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்க, நான் எதுவும் இல்லை, நான் என்ன செய்யறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்க, சின்ன வயதுல இருந்தே இஸ்லாமிய உணர்வுகளோடு என்ன வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படி என்பதை நம்ம இதோட வரலாற்றில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவர் அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை பற்றி நீங்க தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன இருக்கு, நீங்க தெரிஞ்சு கொண்ட ஒரு தகவல் இதெல்லாம் சொல்ல சொல்ல முன்னால, 10 நபித்தோழர்கள், பாரக் அல்லாஹ் ஃபீக், 10 நபித்தோழர்கள் ஒரு நபித்தோழர், எந்த பத்து நபித்தோழர் நபித்தோழர் ஏதோ ஒரு பத்து நபித்தோழர்கள் ஒரு நபித்தோழர் அப்படி அல்ல, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபித்தோழர்கள் ஒருவர் இவர் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு வகையில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஷூரா உறுப்பினராக ஆறு பேரை வச்சாரே, அபூபக்கர் ரதியல்லாஹு மௌத்தாறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. இப்போ அடுத்ததாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த எஞ்சிய நபர்கள் இருக்கிறாங்களே இந்த ஆறு பேர்ல, அதாவது இவரை சொல்லுவாங்க அஹ்லு ஷூரா, ஷூராக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மூன்றாவது ஹலீஃபாவை செலக்ட் பண்றதுக்குரிய ஷூரா அமைச்சாங்களே, அது இந்த அஷரத்துல் முபஷரால தான் அமைச்சாங்க, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்க. அதுல இவர் ஒருவர், யாரு? ஜுபைர் இப்னு அவ்வாம் ஒருவர். அப்படி என்று சொன்னால் இந்த ஆறு பேருக்குள்ளே தான் ஹலீஃபா உருவாகணும் என்றார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப ஹிலாபத்துக்கு தகுதியான ஒருவராக இருந்தவர், அடுத்த ஹலீஃபாவாக வாய்ப்புக்குரிய ஒருவராக இருந்தவர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு. அப்படி என்று சொன்னால் மிக முக்கியமான இடத்திலிருந்த ஒரு நபித்தோழர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற, அதாவது அவருக்கு ருஆஃப் ஏற்பட்டுச்சு, அதாவது இந்த மூக்கால ரத்தம் போகுமே என்ன சொல்றதுக்கு, இல்ல இந்த ரத்தம் போறது, அதாவது மூக்கால ரத்தம் போற ஒரு நோய் என்ன செஞ்சது ஏற்பட்ட டைம், ருஆஃப் ஏற்பட்ட நேரம் சனத்து ருஆஃப்னு சொல்லுவோம். அந்த டைம்ல ஒரு சிலர் போறாங்க, உமர் ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அடுத்த என்ன ஒரு ஒரு ஹலீஃபாவுக்கு நோய் வந்தா அடுத்த பிரச்சனை என்ன, அடுத்த ஹலீஃபா யாருன்ற சிந்தனை வரும். அப்ப போற நேரத்தில் சொல்றாங்க, அதாவது எப்படி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளரை நியமிச்சாங்களோ அது மாதிரி இஸ்தஹ்லிஃப், நீங்களும் ஒரு ஆள் என்ன செய்ய நியமிச்சிட்டு போங்க. அப்ப காலு ஓமன் அவ காலுஹு அப்படி சொன்னாங்களான்னு கேட்டாங்க, சொன்னாங்க. சரி யார சொல்றாங்க அப்படின்றாங்க, சொல்லல, பேசாம இருந்துட்டாங்க, வந்தவர் சொல்லல. மறுபடி இரண்டாவது தடவை வந்து அப்படி சொல்றாங்க, இப்போ கேட்கிறாங்க யார சொல்றாங்க, அப்படி அடுத்த அலரக யார சொல்றாங்கன்றாங்க. அப்பயும் மௌனமாயிக்கிறாங்க. இவர் கேட்டார் உஸ்மான் ரதியல்லாஹு ஜுபைர், ஜுபைர சொன்னாங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார் ஜுபைர தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்கன்னு சொல்லி. இப்ப அவர் சொல்றாரு, நல்ல ஒரு சிறந்த ஒருவரே அவர் உங்களுக்கு சொல்லிக்கிறார், மிகவும் தகுதியானவர் எனக்கு பின்னால கிலாபத்துக்கு மிகவும் தகுதியானவர் என்று சொல்லி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு தகுதியான ஒரு மனிதர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அதாவது ஹைலைட் ஆகக்கூடிய படிப்பினைக்கு ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்கும், எல்லார வாழ்க்கையிலும் ஸ்பெஷல் இருக்கும். இவரில் என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னால் மூன்று விஷயம், இல்லாட்டி நான் ஒரு வருஷமா சொல்ல இல்லாத 41 வருஷம் என்ன நடந்தது, 42 வருஷம் என்ன நடந்தது, அவருடைய வாழ்க்கையில வந்து மிகவும் ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவரது குடும்ப வாழ்க்கை. இவர் மௌத்தாகிற நேரத்தில் 9 ஆண் குழந்தைகள் 9 பெண் குழந்தைகள் இருந்தாங்க, 4 மனைவிமார் இருந்தாங்க. 9 ஆண் குழந்தைகள் 9 பெண் குழந்தைகள் 4 மனைவிமார், இத்தனைக்கும் 30-40 மேற்பட்ட யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். 30 நம்ம ஒரு யுத்தத்துக்கு போறோம்னாலே கல்யாணமே முடிக்க மாட்டோம், பிள்ளைகள்லாம் என்னத்துக்கு ஆகிறது அப்படி என்று சொல்லி திருமணம் என்ன செய்ய மாட்டோம், முடிக்க மாட்டோம். ஆனால் 4 மனைவி அவர் மௌத்தாகிற நேரத்தில் இருந்தாங்க, பல திருமணங்கள் என்ன செஞ்சிருந்தாரு முடிச்சிருந்தார். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது மிகவும் தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி பொருளாதாரம், அதாவது முதல் இஸ்லாமிய வங்கி என்று சொல்லாங்க, எப்படி சொல்லலாம், முதலாவது இஸ்லாமிய இஸ்லாமிய வங்கி இங்க உள்ள இதுல முதலாவது நினைச்சிடக்கூடாது. இப்ப நடந்துட்டு இஸ்லாமிய வங்கியில் அவர் ஃபர்ஸ்ட் நினைச்சிடக்கூடாது, ஏ இப்ப நடக்கக்கூடிய இஸ்லாமிய வங்கிக்கும் இஸ்லாத்துக்கு என்னது சம்பந்தம் இல்லை. அதாவது இஸ்லாமிய வங்கின்னு ஒன்று இருக்குமாக இருந்தால், அப்படி ஒன்று உருவாக்க முடியுமாக இருந்தால் அதுல இவர் என்ன செய்வாரு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு என்ன செய்வார் வருவார் ஜுபைர் இப்னு அவ்வாம். காரணம், அவர் மரணிக்கிற நேரத்தில் அவருடைய டோட்டல் சொத்து மதிப்பு 5.2 கோடி, 5.2 கோடி. இதுல கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு, எனது 5.92 கோடி, 98 லட்சம் அப்படி எல்லாம் என்னது இருக்குது, 5 கோடியே, அதாவது 8 லட்சம், 5.98 கோடி எல்லாம் சொல்றாங்க. சொத்து மதிப்புன்றது அவர சொத்து அல்ல, அவர் பேங்க் என்றா அந்த பேங்குடைய சொத்து, அந்த பேங்குடைய சொத்து, அதுல அவரோட சொத்து ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். அந்த ஒரு பகுதி வெற்றி என்ன செய்யலாம் நீங்க ஸ்பெஷலா பார்க்கலாம். இதுல சஹிகல் புகாரில இது சம்பந்தமாக நீங்க தமிழ் மொழி நம்ம இலக்கத்தை சொல்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம் விரிவாக அதுல பார்த்துக் கொள்ளலாம் அவருடைய அந்த பொருளாதார சம்பந்தமான செய்தி. மூன்றாவது இவருடைய ஸ்பெஷலான பகுதிகளில் உண்டு யுத்தம், யுத்தத்தில் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தார் என்ற பகுதிகளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நீங்க பாருங்க, யுத்தம் சம்பந்தமான இவரது வரலாற்றை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், வீரராக இருந்தாருக்கு நான் ஒரு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டேன். அப்ப அவருடைய வீர தன்மை எப்படி இருந்திருக்கும் நீங்க பாத்துக்கங்க. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்டார், எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். பின்னால் நடந்த எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, யமாமா யுத்தம், யர்முக் யுத்தம், காதிசியா, என்னென்ன யுத்தங்கள்லாம் பின்னால் நடந்தது எல்லாம் கலந்து கொண்டாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த மோலா யுத்தம், ஜமல் யுத்தம், அதுக்கு லீட் பண்ணது யாரு? ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு ஒருவர். அது லீட் பண்ணது ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த யுத்தத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவர் என்ன செஞ்சாரு, அந்த யுத்தத்துக்கு வந்தாரு, ஒரு ஹதீஸ கேட்டு திரும்பி போனார். ஹதீஸ கேட்டு திரும்பி போனார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றதுக்கு மகனுக்கு சொல்ற செய்தி, இதெல்லாம் வந்து மகன்மாருக்கு சொல்ற செய்தி அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது தாயும் எனது தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று எனக்கு சொல்லிக்கிறாங்க. யாரு? ரசூலுல்லாஹிக்கு சொல்லுவாங்களே, என் தாயும் உங்கள் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் சொல்லி, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி எனக்கு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். எதுல? என்ன? ஹந்தக் யுத்தத்தில். அதாவது வல்லாஹி லக்கத் ஜமா அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம இதின் அபவைஹி ஃபகால ஃபதாக அபி வ உம்மி. இந்த வார்த்தையை சொல்லி எனது தந்தையும் தாயும் அர்ப்பணமாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். ஹந்தக் யுத்தத்தில் இந்த அஹல் யுத்தம் வந்து எனது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு யுத்தம். இல்ல, பனு குறைதாவுடைய யுத்தத்தில், பனு குறைதாவுடைய யுத்தம், அதாவது ஹந்தக்கு பிறகு நடந்த யுத்தம், மிகவும் ஒரு ஒரு அதாவது பாரதூரமான ஒரு யுத்தம். அதில் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது ரசூலுல்லாஹி அப்படி சொன்னார்கள். அப்படி ஒரு சில நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுல ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர், அவருடைய வீரத்துக்காகத்தான் சொன்னாங்க. இதுல அதாவது இவருடைய வீரத்துக்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், ஒரு முறை ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ஒரு இடத்துல வச்சு குளிக்க போறாங்க. அப்ப குளிக்கிறதுக்காக ஆண்கள் என்று சொன்னா சாதாரணமா எல்லாருக்கும் முன்னாலும் அவங்களை குளிக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆனா ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நான் குளிக்க போறேன், கொஞ்சம் மறைச்சிக்கங்கன்றான். கொஞ்சம் ஒரு சித்தார போட்டு என்ன செய்யுங்க, மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இப்படி குளித்துக் கொண்டிருக்கிறதுல இயல்பா மனிதனுக்கு பார்வை விழுந்துடும். பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது, முழு உடம்புலையும் 30 சதவீதத்துக்கு மேல காயங்கள் என்ன செய்தன, அவருடைய உடம்பு முழுமையாக என்ன செய்தன இருந்தன, குழி குழி விழுந்த காயங்கள் என்ன செய்தன, முழு உடம்புல இருந்தன. பல பல 30-40 யுத்தங்கள் ஒருத்தர் கலந்து கொள்றாரண்டா, காயங்கள் இல்லாம திரும்பி வந்திருப்பாரா? அப்படிப்பட்ட அதாவது கண்ணங்கள், அதாவது குழிகள் என்ன செய்தன அதுல இருந்தன என்று சொல்லி அந்த பார்த்து கொண்டிருந்த தாபியின் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அவ்வளவு அப்படி என்று சொன்னால் அவ்வளவு வீரமாக என்ன செய்தாரு, அவர் இருந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதுல இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், யர்முக் யுத்த நேரத்தில், யர்முக் அந்த அதாவது சிரியாவில் தொடர்ச்சியாக பல யுத்தங்கள் நடந்தது. அதுல ஒன்று யர்முக், சிரியா அதாவது கிறிஸ்தவ உலகத்திலிருந்து அந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் அப்படியே முஸ்லிம்களுடைய கீழே வார நேரம், உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி கால பகுதி, அதுல நடந்த யுத்தங்கள் ஒரு பேர் தான் யர்முக். ஏன்னா யர்முக்குன்னு உங்களுக்கு சரியான ஒரு பதவி இருக்கு சொல்றேன். அதாவது கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் பெரிய ஒரு சாம்ராஜ்யம், கைசருடைய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யமும் கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் தான் பெரிய சாம்ராஜ்யம். ஒன்று பாரசீகம் கிழக்கில் இருந்துச்சு, இன்னொன்று வடக்கு என்னது அதாவது வடமேற்கு பகுதியில் இருந்த அந்த சாம்ராஜ்யம் எது, கிறிஸ்தவ சாம்ராஜ்யம். அதுல பல யுத்தங்கள் நடந்துச்சு, அந்த பெயர்களுடைய தொடர்ச்சி தான் அது. அதுல உண்டு என்ன, யர்முக். அந்த யர்முக் யுத்த நேரத்தில் அதாவது மக்கள் அவர்களுடைய அணி, பெரிய ஒரு அணி நின்றுகிட்டு இருக்கு. அந்த அணியில யுத்த நேரத்தில் இவர் சொல்றாரு, அதாவது அதாவது வார்த்தை ஒன்று சொல்றாங்க, யர்முக் யுத்த நேரத்தில், அலா தஷுத்து ஃபனஷுத்தமா, நீங்களும் முன்னுக்கு போக மாட்டீங்களா, யுத்தம் நடக்குது, நடந்துட்டு நீங்க கொஞ்சம் முன்னுக்கு போக மாட்டீங்களா, உங்களோட சேர்ந்து நானும் என்ன செய்யறோம், அதே மாதிரி வாரம்ன்றாங்க. அதே நேரத்தில் ஜுபைர் ரதியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, இன்னி இன் ஷதத்து கதபுதும், நீங்க வேண்டிக் கொண்ட மாதிரி நான் செஞ்சேன் என்று சொன்னா நீங்க எல்லாம் பொய் சொன்னதாக ஆகிருவீங்கன்றார். நீங்கள் என்னட்ட வேண்டிக் கொண்ட மாதிரி நான் செஞ்சேன் என்று சொன்னால் என்னை ஃபாலோ பண்றேன்னு சொன்னது பொய்யாகிரும் அப்படி என்றாரு. ஏன்னா ஒரு மனிதன் இவ்வளவுதான் போவான்ற ஒரு எல்லையில தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்ற லா நஃபால், நிச்சயமாக நாங்க என்ன செய்ய, லா நஃபால், நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம், நீங்க சொல்ற மாதிரி என்ன செய்வோம், செய்வோம் என்று சொல்றாரு. ஃபஹமல அலைஹிம், சொன்ன பின்னால எவ்வளவு வீரமா போனார்னு சொன்னா, யுத்தம் வந்து எப்பயும் போர்டர்ல இருந்துட்டு தான் நடக்கும். இவர் ஹத்தா ஷக்க சுஃபூஃபஹும் வஜாவஸஹும், நேர அவர் எதிரியானுடைய உள்ள உள்பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அப்படியே அந்த சஃபுகளை எல்லாம் தாண்டி கடைசிக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. இவங்களால வர முடியல, இவங்களால அந்த இடத்தை என்ன செய்யல, தாண்ட முடியல. ஓரத்திலிருந்து போராடலாமே தவிர உள்ளுக்கு நுழைஞ்சிட்டு போறதுன்றிருக்குதே, அது ஒரு மிக பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அப்ப அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு என்ன செய்யறாரு, போறாரு. வமா மஅஹு அஹத், அவர் அப்படி அவர் நுழைந்த பகுதியில் யாருமே இல்லை. அவர் நுழைந்த நேரத்தில் அவரோடு யாருமே இல்லை. சும்ம ரஜா முக்பிலன், மிக வேகமாக அவர் என்ன செஞ்சார், ரிட்டர்ன், அங்கிருந்து வந்தாரு. வருகிற நேரத்தில் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க, இழுத்தாங்க அந்த குதிரையின குதிரைக்கும் அவற்றை போய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குதிரை வீரர்களில் ஒருவர் இவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குதிரை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. உண்டு அபு மிர்சத் அல் கனவி, அதே போன்று மிக்தாத் இப்னுல் அஸ்வத், அடுத்ததாக இவர் ஜுபைர் இப்னு அவ்வாம், இது போன்ற ஒரு சிலர் தான் என்ன செஞ்சாங்க, குதிரை வீரராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. குதிரை வீரர் யுத்தத்துக்கு மிக முக்கியம், ரசூலுல்லாஹி கனிமத்தில் பெரும்பகுதி அவருக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இந்த இடத்துல அவர் திருப்பி வந்தாரு, அகது பில் ஜாமிகி ஃபதரபூஹு தர்பத்தைன் அலா ஆதிக்கிஹி, இழுத்தாங்க ஆனா பிடிக்க முடியல, அவங்கள பிடிக்க முடியாதனால வாளால வெட்டினாங்க. இந்த ரெண்டு என்ன செஞ்சது, ரெண்டு அடி, ரெண்டு வெட்டு இந்த தோல்ல என்ன செஞ்சது, விழுந்தது. இன்னொன்று பத்ர் யுத்தத்தில் இதே மாதிரி ஒரு வெட்டு என்ன செஞ்சது, அவருக்கு விழுந்தது. உர்வா சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தைய, குந்து உத்கிலு அஸாபிஐ ஃபி தில்க தர்பாத் அல் அபு அன ஸகீர், அந்த குழி விழுந்திருக்கீங்க எல்லாம், நான் என் கையை விட்டு அதை விளையாடிக்கின்றிருப்பேன்றது. யாரு, உர்வா. உர்வத் இப்னு ஜுபைர் சொல்றாரு, சின்ன வயதுல தந்தையுடைய அந்த குழிகளுக்குள்ள நான் கைகளை போட்டு என்ன செய்வேன், விளையாடி கொண்டிருப்பேன். அதாவது ஒரு வீரமான ஒரு சமுதாயத்தில் ஒரு பிள்ளை வளர்ந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வீர உணர்வுகளை இயல்பா தான் என்ன செய்யும், அது வளரும். வீர உணர்வுகளை இயல்பாக வளரும், பழகி அப்படி வளரும். அந்த பழகி வளர்றது இருக்குதே, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ற நேரத்திலையும் மனிதன்ட்ட என்ன செய்யும், ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சம் இல்லாம வளர்ந்துருவான், ஏன்னா அது ஃபேஸ் பண்ணிட்டாச்சு ஏற்கனவே. ஆனா இப்ப எங்களுடைய நிலைமை என்ன, சாதாரணமா இங்கே ஒரு பேக வச்சுட்டு போனாங்கன்னா நான் பயானுக்கு வர கொஞ்சம் பேர் அங்க நின்றுவாங்க, இப்ப எல்லாம் வெடிக்கிற டைம், அதனால இந்த பேக்ல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கிறாரு. அவர் குழம்பி பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்வாரு, பேக பாத்துருங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவரையா தூண்டி விட்டு அவரை சந்தேகப்படுத்த வச்சு நடக்குதா இல்லையா பல இடங்கள் சாதாரணமா. ஏன்னா நம்ம அதுக்கு பழகல, நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்யல, பழகல. அதே நேரம் பலஸ்தீன்ல பெருநாள் நடக்குது, கொண்டாட்டங்கள் நடக்குது, பெருநாள் உடுப்பு எடுக்கிறாங்க, எப்படி குண்டு உள்ள அர்த்தம் இல்ல, அதான் அன்றாட லைஃப் பழகிட்டாங்க, அதான் அன்றாட லைஃப் பழகிட்டாங்க. சிரியாவில் ஒரு சாதாரண ஒரு குளத்தில் ஒரு தண்ணி நிறையுது, அதுல குளிச்சுக்கிண்டிக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, போய் பிள்ளைகிட்ட சாதாரண பேட்டி என்ன நடக்குன்னு சொல்லி சிரிச்சு விளையாடிக்கின்றே சொல்றாங்க. நேத்தாங்கட வீடு ஃபுல்லா என்ன செஞ்சது, காலி ஆயிட்டு முடிஞ்சுது, இப்ப யாரா இருக்கிறாங்களா, இல்ல ஏழு பேர் எட்டு பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. இயல்பாக பேசுறாங்க, இயல்பாக பேச எப்ப பழகும், அந்த சூழல்லையே அவர்கள் வளர்ந்தால்தான். அப்ப அல்லாஹு ரப்பல் அதுக்காக வேண்டி எங்களோட சூழலும் அப்படி மாறணும்னு நினைக்க கூடாது, எங்களோட சூழலும் அப்படி மாறணும். ரசூலா சொன்னாங்க, லா தத்தமன்னு லிகா அல் அது, எதிரிகளை சந்திக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆசை வைக்க கூடாது. இதா லகைத்து முகம் ஃபஸ்புத்து, சந்திச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க, உறுதியா நில்லுங்க அப்படின்றது. ஆனா நம்ம ஆசை வைக்கணும், உறுதியா நிப்போமான்னு தெரியாது, எங்களை நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது, எதிரிகளை சந்திக்கணும், போராடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா சந்திச்சா அதை தாங்கக்கூடிய அளவுக்கு ஈமான் இருக்குமா இல்லையான்னு என்னது தெரியாது, அந்த அளவுக்கான ஈமான் இருக்குமா இல்லையான்னு சொல்லி. நம்மளுக்கு தான் இந்த போத்திர துணியை கூட எடுக்கிறதுக்கான பலன் இல்லையே, இப்ப சுப கிளம்புறதுக்கு அதை தூக்குறதுக்கு நம்மளுக்கு என்னது பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலிருந்து எதிரிகள்கிட்ட போய் என்ன நிக்கக்கூடிய பலம் இருக்குமான்னு சொல்லலாது. அதுவும் அந்த கால யுத்தமாக சொல்லலாம், யார் வெட்டுறான் யார் அடிக்கிறான்னு விளங்கும், இப்ப எங்கிருந்து அடிக்கிறான்னு என்ன செய்யாது விளங்காது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய தைரியம் எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. எனவே ஒரு சூழல் ஒருவரை வளர்க்கும், ஒரு சூழல் என்ன செய்யும், ஒரு மனிதனை சிறந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வளர்க்கும். உர்வத் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் இவர்கள் எல்லாம் அதை கண்டு வளர்ந்தவர்கள், அதை கண்டு வளர்ந்தவர்கள். அப்ப பாருங்க, குன்து அல் அபு ஃபீஹா, நான் அதுல விளையாடி கொண்டிருப்பேன், அன ஸகீர், நான் சின்ன வயதாக இருக்கிற நேரத்தில் விளையாடி கொண்டிருப்பேன். இந்த இந்த செய்தி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு வீரமாக என்ன செய்திருப்பார்கள், இருந்திருப்பார்கள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் ஷஹீதாகுவார் என்பதை முன்னறிவிப்பு செய்யறாங்க. எப்படி சஹீதாகுவாங்கிறது முன்னறிவிப்பு செய்யறாங்க, எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் ஒரு முறை இருந்து கொண்டிருக்கிறாங்க. இது சஹீ முஸ்லீமில் 4438 இலக்கத்தில் வருது. ஏற்கனவே அவருக்கு உடம்பில் உள்ள அந்த அதாவது குழிகளை பற்றி உள்ள செய்தி சஹீ புகாரியில் 3975 செய்தியாக செய்தி வருது. அதில் பார்க்கலாம், ஹிரால அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர் இவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோருமே சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட நபித்தோழர்கள், மேலுக்கு இருக்கிறாங்க. அங்கிருந்த ஒரு சஹ்ரா, அவங்க எந்த சஹ்ரால நிக்கிறாங்களோ அந்த மலையில, எந்த டோட்டல் மலை அல்ல, அது எந்த பாறையில் அவங்க நின்று கண்டிக்கிறாங்க, அந்த பாறை என்ன செய்து அசைது, அசைத நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன நிதானமாக இரு, அமைதியாக இரு, கல்லே என்று சொல்லி ரசூல் ஃபமா அலைக இல்லா நபியுன் அவ் சித்தீக்குன் அவ் ஷஹீத், உங்களுக்கு மேல இருப்பது ஒரு நபி அல்லது ஒரு சித்தீக், ஒரு உண்மையா உண்மை, அதாவது உண்மைப்படுத்தப்பட்டவர் அவ் ஷஹீத் அல்லது உயிர் தியாக. இவங்களை தவிர வேற யாருமே உங்களுக்கு மேல என்ன இல்ல அப்படின்றான். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா தல்ஹா அதே நிலைமை, ஜுபைர் ரதியல்லாஹு அதே நிலைமை, உமர் ரதியல்லாஹு அதே நிலைமை, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அதே நிலைமை. இதை நம்ம பார்க்கிறோம். அபுபக்கர் ரதியல்லாஹு சித்திக்குள்ள என்ன செய்யறாங்க வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கொல்லப்படுவார் என்ற செய்தியை என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பெரும்பாலும் பல யுத்தங்களில் கலந்து கொண்டவங்க கொல்லப்பட்டுதான் இருக்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அவர்களை போன்ற விதிவிலக்கானவர்களை தவிர, அதுல ஜுபைர் ரதியல்லாஹு என்ன செய்யறாங்க கொல்லப்படுறாங்க. அந்த விதிவிலக்கான முறையில தான் அவர்கள் என்ன செய்தார்கள் கொல்லப்பட்டாங்கிறத பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, இது வந்து ஒரு வீரம் என்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு என்ன பார்க்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹி முஸ்லிம்ல வருது, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மல்லம் யஹ்சு வலம் யுஹத்தித் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத அலா ஷுஅபத்தி மின் அன்-நிஃபாக். ரசூலுல்லாஹி சொல்றாங்க யார் யுத்தம் செய்யவில்லையோ என்ன சந்தர்ப்பம் கிடைக்கல, வலம் யுஹத்தித் நஃப்ஸஹு பில் கஸ்வ, அந்த யுத்தம் சம்பந்தமான எந்த சிந்தனைகளும் அவர்கிட்ட இல்லையோ, அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் மரணிக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹி முஸ்லீம்ல வருது அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் அணியாம இழைக்கப்பட்டு கண்டிருக்கிறார், நம்மளால செய்ய முடியலையே, நான் ஒரு பங்காளராக முடியவில்லையே அப்படி என்கின்ற அந்த அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் ஒரு மனிதன் அசிலே இப்பொழுது இல்லாமல் இருக்க இயலாம். இன்றைய சூழல்ல முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி ஒரு வேதனை இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரியும் ஒருத்தருக்கு இல்லை என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க மாத்த அலா ஷுஅபத்தி மின் அன்-நிஃபாக், நயவஞ்சகத்தில் ஒரு பகுதியில் மரணிக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரமான செய்திகள்ல பல செய்திகள்ல இது ஒன்று, அவருடைய யுத்தங்கள் சம்பந்தமான பல செய்திகள் உண்டு. ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பகுதிகளை நான் இந்த இடத்துல சொன்னேன். குறிப்பாக பதிர், யர்முக், பனு குறைதா, ஹந்தக் இந்த யுத்தங்களுடைய அவர்களுடைய தியாகம் சம்பந்தம் அவருடைய போராட்டம் சம்பந்தமாக வந்த பதிவுகள் தான் இவைகள். அவருடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கின்ற ஒரு பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சஹீஹுல் புகாரியில் 5224 5744 இந்த ரெண்டு செய்தியிலே பல 5224 5744 விவரமாக வருது. இது நான் இந்த பகுதியை விரிவாக சொன்னேன்னு சொன்னால் அது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில போயிடும். ஏன் அவனுடைய ஃபர்ஸ்ட் மனைவி யாரு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, நாங்கள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தனியா என்ன செஞ்சுக்கிறோம் பேசுகிறோம். அவருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவருடைய வரலாறு என்று மூன்று தொடராக நாம் என்ன செய்தோம் பேசினோம். அவருடைய ஆட்சி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு சம்பந்தமான டோட்டலான அந்த வரலாறு சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். இதுல முழுமையாக சொல்லாது விட்டாலும் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக சொல்லி காட்டுறான், அதுல அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாக சொல்றாங்க. அந்த அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய தலைப்புல ஒரு பகுதியில் நினைச்சுக்கோங்க என்ன சொல்றாங்கன்னா தஸவ்வஜனி ஜுபைர், ஜுபைர் என்னை திருமணம் முடிச்சாரு, வமாலாஹு ஃபில் அர்லி மிம் மாலின் வலா மம்லூக் வலா ஷை. கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு நிலம் இல்லை, அதுபோல ஒரு அடிமையாவது இருக்கின்ற அந்த காலத்தில் அப்படி எதுவும் இல்லை, அதுபோல சொத்து எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைய வளமைப்படி இருக்கக்கூடிய மிக பெருமதியாக கருதப்படாத பகுதியாக இருந்த அதாவது விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்க்கக்கூடிய அமைப்பிலான ஒட்டகம், பிரயாணம் போக இயலாது. விவசாய நிலங்களுக்கு என்னது எல்லா ஒட்டகத்திலே ஏறி பிரயாணம், ரோட்டில் போற ஒட்டத்தில் ஏறி பிரயாணம் எல்லாம் என்ன செய்யலாது போக இயலாது. லாத்தஜித் விஹிம் ராஹிலா, அப்போ ராஹிலான்றது ஒரு அதுக்கு பொருத்தமா இருக்கணும். அப்போ விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் ஏற்றி கொண்டு போகக்கூடிய அமைப்பிலான ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அடுத்தது அவருக்கு குதிரை இருந்துச்சு, யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அவரது குதிரை. அது சொந்த வாழ்க்கைக்கு அதுல எதுவுமே அதை வச்சு வருமானம் எடுக்கலாமா எதுவும் இல்லை, அது ஒன்று இருந்துச்சு. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா இவரது அதாவது ஒட்டகங்களை ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு இந்த குதிரையை மேய்க்கிறதுக்காக ஒரு இடத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு கொஞ்சம் தூரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. இதை தவிர அவருக்கு எந்த சொத்துமே திருமணம் முடிக்கிற நேரத்தில் இல்லை. இதுக்கு சொல்றாங்க அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா இந்த எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன், வீட்டில் உள்ள வேலைகளை கணவன் அதாவது வெளியில் உள்ள வேலைகளை கவனிக்கணும், மனைவி வீட்டில் உள்ள வேலைகளை கவனிக்கணும் என்பதுதான் உலகத்துடைய வளமை. ஆனா அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு உடைய லைஃப் எப்படி இருந்தா வெளி வேலையை யார் பார்க்கறது இவர் தான். காரணம் எப்பயாவது ஒரு இவர் பெரும்பாலும் யுத்தத்தில் இருப்பாரு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பொது வேலைகள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. வீட்டில் வந்துட்டு போறது வீட்டில் இருப்பாங்க, ஆனா வேலைகளை கவனிக்கக்கூடிய அமைப்பிலான நிலை என்பது குறைவாக இருந்தது ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய வாழ்க்கையில. இதுல அந்த மனைவியுடைய தியாகம் தான் பெரிது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபகுன்து அலிஃபு ஃபரஸஹு, குதிரைக்கு சாப்பாடு கொடுக்கிறது உணவு வைக்கிறது யாரு நான் தான், அஸ்தகில்மா தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது நான் தான். தண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன்டா, தண்ணி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு போல, எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, இப்ப கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்குது. ஆனா என்ன நமக்கு தெரியும் எவ்வளவு என்ன, அதாவது தண்ணி என்ற விஷயம் நம்ம எவ்வளவு சிரமப்படணும் அந்த காலத்துல சொல்லி. அவங்க என்ன செய்யணும், போய் எடுத்துட்டு வரணும். ஒரு அது இவங்க குடிக்கிற தண்ணி இல்ல, குதிரைக்கு தண்ணி வைக்கணும், ஒட்டகத்துக்கு தண்ணி வைக்கணும். இதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரணும், எவ்வளவு கஷ்டப்படணும் நினைச்சு பாருங்க. அஹ்ரிஜு கர்பஹு, அந்த தோல் பாத்திரத்தை, அந்த தோல் அதாவது தண்ணி வாளிய தக்கிறதாக இருந்தாலும் அந்த வேலை யார் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கணும். அதே நேரத்தில் ரொட்டி சுடுறது அந்த சுடுறது வேலையும் நான் தான் பார்க்கணும். அவங்க சொல்றாங்க வலம் அக்குன் ஒஹ்சின் அஹ்பிஸ், எனக்கு இதெல்லாம் செய்வேன், ரொட்டி ஒழுங்கா சுட தெரியாது. அஸ்மா ரதி அல்லாஹு சொல்றாங்க ரொட்டி கூட எனக்கு என்ன ஒழுங்கா சுட தெரியாது. வகான யஹ்பிசு ஜாராதுன் லி மினல் அன்சார் வகுன்ன நிஸ்வத சித்கின், எனக்கு ரொட்டி சுட்டு பழக்கினதே அடுத்த விட்டு அன்சாரி தோழிகள் தான். எப்படி, அதனால இது பெண்கள் சொல்லிக்கலாம், அஸ்மா ரதி அல்லாஹுக்கே ரொட்டி சுட தெரியல, அதனால சமையலை பத்தி என்ன செய்யக்கூடாது, இங்க பிச்சை பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அந்த அடுத்த வேலையை யோசிக்கணும், அஸ்மா எல்லாம் செஞ்ச மத்த வேலை கொஞ்சம் இருக்குதே, அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பகுதி என்ன செய்யலாம் யோசிக்கலாம். இப்ப பாருங்க வக்கான யஹ்பிஸு லி ஜாராதுன் லி மினல் அன்சார் வகுன்ன நிஸ்வத சித்கின், அவங்க உண்மையான பெண்களாக இருந்தாங்க. உண்மையான பெண்கள் என்ன என்ன, நேர்மையாக ரொட்டி. உண்மையான பெண்கள் அவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ரொட்டியை சுட்டு கொடுத்துட்டு அடுத்த ஊட்டிக்கு இவங்க செய்தி ரொட்டி கூட சொல்லி தெரியாம, என்ன வாழ்க்கை இது, குதிரைக்கு சாப்பாடு வச்சு சரி வருமா, இப்படி என்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். அதனால தான் சொல்றேன் வகுன்ன நிஸ்வத சித்கின், உண்மையான நேர்மையான பெண்களாக என்ன செஞ்சாங்க அவர்கள் இருந்தார்கள், எனக்கு ரொட்டி சூட பழக்கினது யாரு அவர்கள் தான் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்ததாக இன்னும் என்ன செய்யணும், டைவர் இவங்க அந்த அது சாப்பிடக்கூடிய நவா இருக்குதே அந்த சின்ன சின்ன விதைகள், அதை தட்டுற வேலை யார் செய்யணும். சில விஷயங்கள் லேசா தட்டிடலாம், மிளகு தட்டிடலாம், அதெல்லாம் தட்டிடலாம், ஆனா ஈச்சம் விதையை தட்டலாமா, தட்டுறதுக்கு என்ன பாடுபடணும், அந்த வேலையில யார் செஞ்சது, இவங்க அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதை கொண்டு வார ஒரு தடவை என்ன சொல்றாங்கன்னா, மூணு ஃபர்சக் தூரம் போகும், ஃபர்சக் சம்பந்தமான 3 கிலோமீட்டரா, ஒரு ஃபர்சக் 3 கிலோமீட்டரா இல்லையான்னு கருத்து முரண்பாடுகள். சர்வ சாதாரணமா ஒரு 10 கிலோமீட்டர் வைங்க, 9 to 10, 12 வைங்க, இந்த கிலோமீட்டர்ல வரைக்கும் இவங்க நடந்து போவாங்க. அங்க போய் அதெல்லாம் புறக்கி எடுத்துக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மூத்த மகளார் அப்படி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சது போய்கொண்டிருந்தது. ஜுபைர் ரதி ஒரு முறை அவங்க வந்து கண்டிக்கிற அந்த செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்களோட என்ன செய்யறாங்க, அந்த பக்கத்தால வராங்க. இவங்க தலையில சுமந்து கண்டு என்ன செய்யறாங்க, வந்து கண்டிக்கிறாங்க. வந்து கண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவை பார்த்துட்டு தூரத்திலிருந்து வராங்க. ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, பணித்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஏறுவதற்கு அஜ்நபியான பெண், ஆனா தூரமாக என்ன செய்யலாம் அமர்த்தலாம். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஏறல, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, அந்த ஒட்டகத்தில் ஏறல. ரசூலுல்லாஹி எதுவும் சொல்லவும் இல்ல. ஃபஸ்தஹயித் அன் அஸீர மஅர் ரிஜால், ஆண்களோடு பிரயாணம் போக நான் வெட்கப்பட்டேன்னு சொன்னாங்க. யாரோட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்சார்களோட பிரயாணம் போக நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ரீசன் எங்களுக்கு கிடைச்சிருந்தா அதை பெரிய ஒரு ரீசனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், வேற என்ன செய்யணும், அப்படித்தான் பே ஆகணும் அப்படி ஒன்று சொல்லி என்ன செஞ்சிருவோம், அது ஒரு ரீசனாக மாத்திருப்போம். ஆனா அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு மத்தியில ஆண்களோடு நான் போக வெட்கப்பட்டேன். வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வர சொல்லாங்க போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க என்னை ஏற்றிட்டு வருவதற்கு, ஃபஸ்தஹயைது மின், நான் வெட்கப்பட்டேன், அரஃப்து கைரத்தக், உங்களது ரோசத்தையும் நினைச்சு நான் என்ன செஞ்சேன், பயந்தேன். நீங்க மிகவும் ரோசமானவர், ஆண்களோட வாரத்தை கண்டாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட என்ன செய்வீங்க, கோபிச்சுக் கொள்வீங்க, உங்களோட அந்த இயல்பான ரோசம் என்ன செய்ய, ரோசத்துக்கு ரீசன் தேவையில்ல, அது வெளிப்பட்டுரும் அப்படி என்று சொல்லி யார் சொல்றாங்க, அஸ்மா ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் பாருங்க என்ன சொல்றாங்க, வல்லாஹி ஏறி கூட வந்திருக்கலாம், நீங்க சுமந்துட்டு வரதான் எனக்கு மிக பாரமா இருக்கு மனசுக்கு. நீங்க இதெல்லாம் சுமந்துட்டு வர வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறீங்களே, இதுதான் மிகவும் பாரமா இருக்கு அப்படி என்று சொன்னால், ஒரு ஒரு அடிமைத்துவத்துக்காகவோ வேண்டுமென்றோ என்ன செய்யல, அவரு செய்யல. அவருடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, அவருடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, இவருடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, சாதாரணமாக கொஞ்சம் படிச்சுட்டு வந்து அவங்கள வந்து நீங்க ஏதாவது அரைக்க விட்டுட்டீங்களே, நான் வந்து யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு அது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு எல்லாம் வந்திருக்கிறேன், எந்த வேலையை நான் என் வீட்டில் எப்படி இருந்தேன்னு சொல்லி. யாருடைய மகள் இது, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள். வேண்டுமென்று விட்டமெண்டா பரவாயில்ல, ஆனா இந்த கணவன்மாரும் 100 to 90% அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அபூபக்கர் அவங்களுடைய மகள் அதையும் மீறி ரோசத்தையும் பாதுகாத்துக்கிறாங்க. ஒரு வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷனை உண்டாக்கினவர் யாரு, கணவர். ஆனால் அந்த ரோஷத்தை பாதுகாத்து வெளியே போக விட்டுட்டாரு என்றதுக்காக என்ன கனவுனாலதான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி என்ன செய்யல, அவங்க சொல்லல, அவங்க கருத்து கயிறத்தை உங்களோட ரோஷத்தை என்ன செஞ்சேன் ஞாபகப்படுத்தி கொண்டேன் அப்படி என்று சொல்றாங்க. நீங்க ஏறி கூட வந்திருக்கலாம், அது கடுமைதான், அதுவும் கடுமைதான் சொல்றாங்க, ஆனா அதை விட இது எனக்கு என்ன செய்து கடுமையாக இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். இதை கேள்விப்பட்ட பின்னால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவருக்கு கிடைத்த ஒரு வேலைக்காரரை அடிமை நேர் அஸ்மா ரதியல்லாஹு வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நான் அடிமையாக இருந்து எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, நான் அடிமையாக இருந்து எனக்கு விடுதலை கிடைத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல படிப்புன்னு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த சாதனைக்கு ஈடாக எந்த படித்த பெண்களும் வரமாட்டாங்க, எந்த படித்த பெண்களும் இவ்வளவு வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பெண்ணாக வர முடியாது. அஸ்மா ரதியல்லாஹு மாறின மாதிரி இன்றைக்கு 1,00,000 to 1,00,000 மேற்பட்ட முஸ்லிம், 100 crore மேற்பட்ட முஸ்லிம்கள் பாராட்டக்கூடிய பெயர் படிக்கக்கூடிய அளவிலான ஒரு பெண்ணாக மாற இயலாது. அது காரணம் ஒரு ஆணுடைய தியாகத்துக்கு பின்னால் அவர்கள் இருந்த வீரமும், தனது மகனுடைய தியாகத்துக்கு பின்னால் அவர்களோடு இருந்த அந்த வீரமும் அந்த தைரியமும் தான். இது ஒரு சம்பவம். அடுத்தது குடும்ப விஷயத்தை அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கணவனுடைய நிலைமை தெரிஞ்சு, ஏன்னா ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ரோசப்படக்கூடியவராக இருந்தார். அந்த ரோசத்துக்கு வந்து ரோசத்துக்கு ரீசன் தேடிக்கின்ற இயலாது, ரோசத்துக்கு காரணம் தேடிக்கின்ற இயலாது, இதுக்குமா ரோசப்படுறதுன்னு சொல்ல இயலாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்க போறாங்க. திருமணம் முடிக்க போற நேரத்தில் அவங்க முதலாவது என்ன சொன்னாங்கடா, எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு அபு சலமா மூலம், ரெண்டாவது எனக்கு ரோசம் வரும், அதனால நான் என்ன செய்யறேன், திரும்ப ரசூலாங்கன்னு சொல்லி ரோசம் வேண்டாம் நல்ல விஷயம் தானே, ரோச காரணம் இருக்கும் அப்படி சொல்லத்தானே ரசூலாங்கன்னு சொன்னாங்க, அந்த ரோசம் இல்லாமல் போக நான் துவா கேட்கிறேன் நாங்க ரசூலாங்க அப்படின்னா என்ன, ரோசத்துல சரணம் இருக்குது, மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ரோசத்துல என்ன செய்யுது இருக்குது. அதுவும் குறிப்பா பெண்களிடத்துல ரோசம் வார நேரத்தில் அது நிச்சயமா குடும்பத்தை என்ன செய்யும் பாதிக்கும். ரோசம் ஒரு அளவான இடத்துல வரனா ரோசத்துக்கு ரீசனே இருக்காது. நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போனதற்கு பின்னால பெண்களுடைய என்ன வரையறுக்கப்படாத ரோசமும் ஒரு மிக முக்கிய காரணம், இது ஏற்றுக்கொண்டு ஆகணும். அந்த ரோசத்தை அவர்கள் எங்க உணர்வாங்கன்னா காலி கோட்ல உணர்வாங்க, காலி கோட்ல அப்படி இப்படி போய் விசாரிச்சு ஒரு 3 நாள் அந்த அதனாலதான் அல்லாஹுத்தால இந்த 3 மாசம் இத்தா காலம் நீங்க வெளியே அனுப்பவான மண்டலம் வச்சிக்கிறதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா அதனாலதான் அந்த ரோசம் என்றது அடுத்த நாள் என்ன செஞ்சிடும் போயிடும். சில பொழுதுகளை நம்ம நினைச்சது பிள்ளையா என்றலாம் விளங்கும், கோபம் வேற ரோசம் வேற, ரோசத்துடைய வெளிப்பாட்டில் ஒன்றுதான் கோபம், ரோசம் விரிவானது, ரோசம் விரிவான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு சம்பவத்தை பாருங்க, ஒரு முறை இது சஹீஹ் முஸ்லிம் அழகான ஒரு செய்தி, 5744 இலக்கம், குன்து அஹ்துமு ஸுபைர ஹிதுமத்தில் பைத், நான் ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீட்டு ஹிதுமத்தில நான் தான் செய்தேன், வெளியில் உள்ள வேலைகள் அதாவது குதிரை இந்த மாதிரி வேலையில பாக்கிறது நான் தான் செஞ்சேன்னு சுருக்கமா அந்த செய்தியில சொல்றாங்க. இதே மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு முறை நான் வீட்டில் இருந்து டீ கேட்டேன், உத்தர் வந்தார், வந்து சொன்னார் என்னைய பார்த்து, அதாவது ஃபஜா அனி ரஜுலன் ஃபகால் யா உம்மா அப்துல்லா, அப்துல்லாவுடைய தாயே, இன்னி ரஜுலன் ஃபகீர், நான் ஒரு வறுமையான ஒரு ஆள், அரத்துவ நபி அஃபி தில்லி தாரிக், உங்களோட வீட்டு நிழல்ல கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன், வீட்டு நிழல் முன்பகுதி இருக்குமே இங்க ஒரு சின்ன ஒரு கடை போட்டுக்கலாமா, நான் கொஞ்சம் கஷ்டப்படுறவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, அவர்கிட்ட கேட்கணும் மறுபடி என்னட்ட தான் நீங்க என்ன செய்யணும் கேட்கணும் அப்படின்றாங்க. அப்ப அவர் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிற நேரத்தில் வராங்க, வந்து சொல்றாரு இன்னி ரஜா உம்மா அப்துல்லா, அதே மாதிரி கேட்கிறாங்க, அதாவது அப்துல்லாவுடைய தாயே, இன்னி ரஜுலுன் ஃபகீர், நான் ஒரு வறுமையான ஒரு ஆள், அரத்துவ நபி அஃபி தில்லி தாரி, உங்களோட வீட்டு நிலையில என்ன நான் வந்து பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான். மாலக்க பில் மதீனத்து இல்லா தாரி, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எங்களோட வீட்டு நிழல தவிர இந்த மதீனாவுக்கு வேற நிழல் கிடைக்கலன்னு கேட்டாங்க. அவட்ட கேக்குறாங்க, எங்கட வீட்டு நிழலை தவிர இந்த மதீனால உங்களுக்கு வேற எந்த முத்தமும் கிடைக்கலையா, முற்றமும் உங்களுக்கு கிடைக்கலையான்னு கேக்குறான். ஜுபைர், இப்ப ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அஸ்மா பார்த்து சொல்றாங்க, மாலக் என்ன எப்படி பேசுறீங்க, அன் தம்னஈ ரஜுலன் ஃபகீரன், எப்படி ஒரு வறுமையான ஒரு ஆளை அவர் பிசினஸ் பண்ணிட்டு போட்டு என்ன இருக்குது, நீங்க இதை போட்டு என்ன செய்றீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஓகே ஆயிட்டு, இது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்னது தெரியும். இப்படி சொல்லிட்டு அடுத்த நாளே அடுத்த வீட்டில் சொல்லல இந்த செய்தி அவர். இதுதான் மிக முக்கியம். நம்ம இப்படி அவர் தெரிய மறுப்பார்னு உடனே நான் வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வீட்டில் சொன்னா குடும்பம் என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். எனக்கே எதிராக மக்கள் பண்றீங்களான்னு என்னது பிரிஞ்சிடும். அப்ப சொல்லல, ஒரு காலம் கடந்து பிற்காலத்தில் ஒரு படிப்பினியாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு மனைவியா இருந்துட்டு அவங்க இந்த வீட்டில் எனக்கு ரைட் இல்லையான்னு அழலாம். ஒரு பிசினஸ் பண்ண நம்மளுக்கு தானே லாபம் வரப்போகுது, கொஞ்சம் ஒரு இன்கம் எடுத்துக்கலாமா இல்லையான்னு ஏதாவது சொல்லலாம். சொன்னா என்ன நடக்கும், முடிவு வரத்தான் போகுது, ஆனா ரெண்டு நாளைக்கு வீட்டில் கொழுந்து விட்டு எரியும். இது தேவையா? அது வராம இருக்கிற பங்கு யார கையில இருக்குது? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதாவது நல்ல கூர்மையான புத்தியருடைய புத்தியை நீங்க என்ன செய்வீங்க, மழுங்கடிக்க செய்வீங்கன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, அதன் மூலம் நல்லா பயன்படுத்தலாம், நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கு ஒரு ஒருவரை ஒரு ஆணை என்ன செய்யலாம், வழி நடத்தலாம், தயார்படுத்தலாம். அந்த ஆற்றல் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், பெண்கள்கிட்ட கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து எல்லா மன்னர்களுடைய வரலாறையும் சொல்றான், எல்லாமே சமுதாயத்தை கொண்டு ஒன்று கடல்ல மூழ்கடிச்சிருப்பாங்க, அல்லது வெள்ளத்துல மூழ்கடிச்சிருப்பாங்க, அல்லது எல்லாம் அழிச்சிருப்பாங்க. யாரை தவிர, சபா நாட்டுடைய ஒரு பெண் அரசியை தவிர. அவங்க நம்மள மாதிரி ஆம்பளை கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க, நாங்க போவோம், நம்மகிட்ட தான் படை இருக்கின்றது. அவங்க சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு சொல்லி, ஏன்னா அவங்க நுழைஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ஊரே என்ன செஞ்சிடும், நாசமாக போயிரும் அப்படி என்று சொல்லிட்டு போய் பேசி அந்த முழு கிராமத்தை இஸ்லாத்துக்கு எடுக்க வச்சது யாரு, ஒரு பெண். அப்ப அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் சில நிறைய நிர்வாகங்களை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் என்பதற்கு இது பெரிய பெரிய ஒரு ஆதாரம். இந்த சுபைர் ரதியல்லாஹு அவனுடைய மனைவி நடந்து கொண்ட முறை, மனைவி ஓகே, அதாவது நான் இந்த இடத்த தலைவர் ஆகிறேன், இன்னொருத்தர் செயலாளர் ஆகிறார், ஒருத்தர் விஷயம் தெரியாம ஏதோ யார்ட்ட கேட்கணும் தெரியாம அவர்கிட்ட போயிட்டார். செயலாளர் ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா தான் பிரச்சனை தான். செயலாளர் என்ன செய்யணும், நீங்க அது அவர் வார டைம்ல வாங்க, என்னட்டே பேசுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே, இதே மாதிரிதான் அங்க என்ன செய்யறாங்க, அஸ்மாரா எல்லாம் செய்யறாங்க. இந்த இடத்துல முடிவெடுக்கிற வேலை யாரு, ஜுபேர். நானே முடிவெடுத்து எனக்கு உரிமை இல்லான்னு கேட்கக்கூடாது. அதை விட ரெண்டு பேர்த்தையும் என்னது நடக்கிற மாதிரி நடந்து கொள்றாங்க யாரு, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. அந்த குடும்ப ஃபிக்ஹ் எப்படி இருந்து நீங்க பாருங்க, குடும்பத்துடைய அவங்க ஃபிக்ஹ் எப்படி. இன்னும் சொல்ல போனால் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கடுமையான ரோசக்காரன் வரலாற்றில் நிறைய சொல்லப்பட்ட ஒருவர். அவரிடத்தில் நடந்து கொண்ட முறை இந்த ஒரு அழகான முறை நடந்து கொண்டாங்க. இது சஹீஹ் முஸ்லிமிலே 5744 இலக்கத்தில் வருது. அதுல என்ன வருதுன்னு சொன்னால், அவர் வந்து நல்லா சம்பாதிக்கும் வரைக்கும் முன்னால் அந்த கடை போட்டிருந்தார். வருமானத்துக்கு போட்டாங்களான்னு கேட்டால் அதை பத்தி வரல, அதுல இந்த ஒரு இன்கம் அவர் அவர் கடையை போட்டேன். ஏன்டா இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, நிழல விற்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மசாலா. எப்படி நிழல விற்கலாமான்னு, என்ன ஒரு கடைக்கு நல்ல நிழல் தேவை, வீட்டுடைய கூரையை நிழலா வச்சு இதுக்கு ஒரு பணம் தான் விற்கலாமா, இது மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால அவங்க விற்றாங்கடெல்லாம் செய்தி அல்ல, என்ன செய்யல வரல. ஆனா அவர் நல்லா சம்பாதிச்சார். சம்பாதிச்ச பின்னால இவருடைய வசதி இருந்த அமைப்புல அவருக்கு ஒரு என்னட்ட ஒரு அடிமை பெண் வேலைக்கு இருந்தாங்க, நான் அதை வித்துட்டேன், அவர்கிட்ட எட்டு பணத்தை எடுத்தேன், இன்கம் எடுத்து மடியில வச்சு எண்ணிக்கண்டிக்கிறேன், வியாபாரியே ஒரு அடிமை பெண்ணை வித்து பணத்தை எடுத்து நான் என்ன செய்யறேன் வீட்டில் எண்ணிக்கண்டிக்கிறேன். அதாவது ஜுபைர் ரதியல்லாஹு நுழைறாங்க, நான் அந்த அமௌண்ட் வச்சு எண்ணிக்கண்டிக்கிறேன். வறுமையில் உள்ளவர் தானே, மனைவியோட கையில பணத்தையும் பாக்குறாங்க, எனக்கு அன்பளிப்பா தந்துருங்க. ஜுபைர்லாம் என்ன சொன்னாங்க, இது அன்பளிப்பா எனக்கு தந்துருங்க. நான் ஏற்கனவே தர்மம் செஞ்சிட்டேன், வார்த்தைக்கு பொய்க்க சொல்லல, நான் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டேன், இதை நான் தர்மம் செய்து விட்டேன் அப்படின்னா என்ன, இது நான் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். ஏன்னா அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தர்மத்துக்கு பிரபல்யமான ஒரு நபித்தோழியாக இருந்தான். ரசூலுல்லாஹிட்ட வந்து கேட்கறாங்க, ஜுபைர் எனக்கு தார பணத்தை தவிர எனக்கு இன்கம் இல்லை, அதனால எனக்கு தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, முடிஞ்சு வச்சுக்கல வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு குடும்ப செய்தி தான் இந்த செய்தி. அப்ப இது சஹி முஸ்லீம் நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் பொருளாதார இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, அது குடும்ப தலைப்பா என்ன செஞ்சிடும் போயிடும். முக்கியமான உதாரணத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக ரசூலுல்லாஹி அதாவது சுபைர் ரதியல்லாஹு வரலாற்றிலே இன்னொரு மிக முக்கியமான செய்தி பகுதி தான் பொருளாதாரம். இந்த பொருளாதார பகுதி சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜமல் யுத்தம் சம்பந்தமான முக்கியமான அவருடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி அதில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதற்கெல்லாம் முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்லல, சஹீஹ் புகாரியில் 2846 இலக்கம். ஹந்தக் யுத்த நேரத்தில் அந்த செய்தி எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. இரவுல கடுமையான புயல் அடிப்பதற்கெல்லாம் முன்னால ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் பயங்கரமாக இருந்த செய்தி எடுத்துட்டு வரணும்னு தேவை இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்கிருந்து அங்க போகணும், எதுக்குள்ள இதை தாண்டி அகலை தாண்டி அங்க போய் அங்க என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரவும். யார் இந்த செய்தியை எடுத்துட்டு வர தயார் அப்படின்னு சொன்னாங்க, யாரும் எழும்பல, ஏன்னா பட்டும் குளிராகவே இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் அண்ணே அப்படின்றார் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுகொள்ளாம யார் இந்த செய்தி எடுத்துட்டு வர தயார்ன்னு மறுபடி கேட்கிறாங்க, பதில் இல்ல. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, நான் எடுத்துட்டு வரேன்றாங்க. ரசூலுல்லாஹ் அதையும் கண்டுகொள்ளல. மூன்றாம் முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் அவர் தான் என்ன செய்யறாரு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரி வஹவாரிய ஜுபைர், ஒவ்வொரு நபித்தோழருக்கும் அதை கலங்கமற்ற எந்த விதமான அதாவது இதுவும் சொல்ல முடியாத ஹாலிசான நண்பர்கள் இருப்பார்கள். ஏந்த ஹவாரி வந்து ஜுபைர் என்று சொன்னார், எனது ஹாலிசான நண்பர் யாரு, ஜுபைர் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே நம்மகிட்ட சைத்தான் வந்துடும், அப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி நம்மகிட்ட வந்துருவா. அதனால விளக்கம் சொல்லிக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட கேட்டாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல அபூபக்கர்லாம் இருந்தாங்களா உமர் ரதியல்லாஹு இருந்தாங்களான்லாம் தெரியாது, எல்லாரும் ஒரே இடத்துல யுத்தத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க கதை பேசுற மாதிரி இல்ல, அவர்கள் அங்கங்கெல்லாம் என்ன செய்வாங்க இருந்திருப்பாங்க. ரசூல் அங்க கேட்ட இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இல்லை என்றால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அஃதலு சஹாபா, நபித்தோழர்கள் மிகவும் முதன்மையானவர் நம்ம பார்க்கிறோம். இதே செய்தியில் இன்னொரு இடத்துல வரும், உதைபா ரதியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி போனாங்க செய்தி என்ன செய்யும் வரும். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரி, ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரியன் ஒரு ஹாலிசான நண்பர் என்ன செய்வார் இருப்பார், எனது ஹவாரி வந்து யாரு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். இப்ப ஜமல் யுத்தம் 36ஆம் ஆண்டு நடக்குது, ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு. ஜமல் யுத்தம் எதுக்காக நடந்தது, உஸ்மான் ரதியல்லாஹு மரணிச்சிட்டாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த ஆட்சியில இருந்து கொண்டு விசாரிக்க சொல்றாங்க, ஆனால் அலி ரதியல்லாஹு விசாரிக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்தது. விசாரிக்க சொல்வதற்காகத்தான், அதாவது அவர் ஆட்சி அங்க மாத்தி இருந்ததுனால கூஃபாக்கு போறாங்க, பசராக்கு போறாங்க, இப்படி எல்லாம் போய் கலெக்ட் பண்ண போறாங்க, இது சம்பந்தமா பேசுறதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு போறாங்க. போற நேரத்தில் பசராவுடைய வாசல் தான் இந்த ஜமல் யுத்தம் நடந்த இடம், ஈராக்ல பசராவுடைய வாசல், அப்போ பாக்தாத் எல்லாம் இல்ல, அந்த வாசல்ல தான் இந்த யுத்தம் என்ன செய்து நடக்குது. இந்த யுத்தம் நடந்ததுக்கான காரணம் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் போய் இருந்திருக்காங்க, ஏதோ பேசணும்னு சொல்லி, ஆனா சண்டை அப்படி இருந்ததுதான், ஆனா சண்டை பிடிக்கல. ஆனா எல்லா பகுதியிலும் யார் இருப்பாங்க, முனாஃபிக்கல் இருப்பார்கள், அந்த சண்டையை மூட்டணும்னா அதுக்கேத்த மாதிரி என்ன வேலைகளை செஞ்சுட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே யூதர்கள் இவ்வளவு செயல்பட்டாங்கன்னா அங்க எப்படி செயல்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த யுத்தமாக என்ன செய்து வெடிக்குது, இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த பகுதி நேரத்தில் அலி ரதியல், அதாவது முஸ்லிம் அந்த பகுதியிலையும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்க, இந்த பகுதியில சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்க, தலைமைத்துவத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு யுத்தம் அங்க நடக்குது. நடக்கிற நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இலக்கு வச்சு போய், ஜுபைர் கன்ஃபார்மா தெரியும் நான் அலியை வெட்ட போறது இல்லை, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் நான் ஜுபைர் என்ன செய்ய போறதில்லை, வெட்ட போறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் யார், அவங்க எல்லாம் யாரும் தெரியும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மீது எந்த ஒரு எதிரி என்ன செய்ய போறது இல்லை, கை வைக்க போறது இல்லை, ஒட்டகத்துடைய கால் பகுதியை வெட்டி விட்டாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட, நிச்சயமாக ஒரு முஸ்லீமாக என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான், ஒரு முனாஃபிக்காகத்தான் என்ன செய்வான் இருப்பான். யுத்தம் அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அலி ரதியல்லாஹுடைய ஒட்டகமும் ஜுபைர் ரதியல்லாஹுடைய ஒட்டகமும் இப்படி களத்து என்ன செய்யுது, மோதிக்கிறது. மோதிக்கிற நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க ஜுபைர் பார்த்து, அத்தஸ்குரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, யௌம குந்து உனாஜி நான் உங்களோட ஒரு தடவை ரகசியம் பேசிக் கொண்டிருந்தேன் தனியா இருந்து, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்தார்கள், பார்த்துட்டு உங்களிடத்துல கேட்டார்கள், துனாஜிஹி ரகசியம் பேசுறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு ரசூலா கேட்டுட்டு சொன்னாங்க, துகாத்திலுஹு அந்த பாலிமுன் லஹு, நீங்கள் அநியாயம் இழைக்க நீங்கள் அநியாயக்காரராக இருக்கக்கூடிய நிலையில் அவரோடு ஒரு முறை யுத்தம் செய்வீர்கள், அதாவது உங்களோட பக்கம் தவறாக இருக்கும், நீங்க துல்ம் செய்வீங்க, நீங்க அநியாயத்தில் இருந்து கொண்டு அலியோடு என்ன செய்வீர்கள் ஒரு காலத்தில் யுத்தம் செய்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான், இவ்வளவு பேரை கலெக்ட் பண்ணாம இவ்வளவு நாள் போச்சேன்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்கவே இல்லை. உடனே ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, திருப்பினாங்க. உடனே ஞாபகம் வந்துரு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகம் வந்து ஒட்டகத்தை திருப்பினார்கள், வாபஸ் வாங்கறா, இதுதான் என்ன ஒரு பெரிய மௌக்கிஃபாக இருந்தாலும் எவ்வளவு சேத்தமோ என்ன சேத்தமோன்றதில்ல பிழை என்று விளங்கிட்டேன்னு சொன்னா அடுத்த பகுதி எனது அவமானம் எனது கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்புற பாருங்க. அந்த மாதிரி ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பினார்கள். போற நேரத்தில் அவருடைய மகன்மார்கள் ஒருத்தர் சொன்னாரு, என்ன கோலத்தனமா போறீங்க தந்தையே, நான் கோலத்தனமா போறீங்கன்னு சொல்லி. அப்ப சொன்னார் சுபைர் ரதிலான், நான் கோழை அல்ல என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும், நான் கோழை அல்ல என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். வலாக்கின் ஜக்கரனி அலியும் பி ஹதீஸின், அலி ரதியல்லாஹு அவர்கள் எனக்கு ஒரு செய்தி சொன்னார்கள், இந்த இடத்துலதான் எனக்கு அதை என்ன செஞ்சது, ஞாபகம் வந்தது, எனவே நான் திரும்பியே ஆக வேண்டும் என்று சொல்லி விரைவாக அந்த யுத்த களத்தை விட்டு என்ன செஞ்சாங்க, ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் வெளியேறினார்கள். வெளியேறுகின்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருந்த பாவிகள் ஒரு சிலர், அதாவது அவருக்கு பின்னுக்கால போய் முன்னால ஃபேஸ் பண்ணாம போய் ஒளிந்திருந்து அவரை குத்தி கொண்டான். இபுனு ஜுர்முஸ், அவருடைய பேர் என்ன, இபுனு ஜுர்முஸ் என்றவர் அப்படி அந்த இடத்திலேயே, அதாவது எதிரியாக ஃபேஸ் பண்ணல, ஃபேஸ் பண்ணாம உள்ளுக்க இருந்து என்னது பாஞ்சி அவர் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல குத்தி என்ன செஞ்சாங்க கொண்டாங்க. இந்த கொல்ற இந்த சந்தர்ப்பம் இபுனு ஜுர்முஸ் இருக்கிறாரே, இந்த இபுனு ஜுர்முஸ் பின்னால தௌபா செய்தார் என்றெல்லாம் என்ன செய்து வருது. ஆனால் மத்த செய்திகளை பார்க்கிற நேரத்தில் அவர் தௌபா செய்யல, தற்கொலை செஞ்சார் என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மிக அறிந்தவர். நான் இமாம் ஜஹபி அவர்கள் அவர் வந்து தௌபா செய்தார் என்ற மாதிரியான ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க, தல்ஹா கொண்டவரோ உஸ்மான் ரதியல்லாஹு கொண்டவரோ அலி ரதியல்லாஹு கொண்டவரோ தௌபா செய்யல, இவர் என்ன செஞ்சாரு தௌபா செய்தார் என்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனா இப்படி அநியாயமாகத்தான் கொல்லப்பட்டார், அநியாயமாக கொல்லப்பட்டார். இப்ப ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த கொல்லப்படுவதற்கு யுத்தத்துடைய ஆரம்ப நேரத்தில் அவங்களுக்கு என்னமோ விளங்குது. அல்லாஹு தஆலா வந்து நல்ல மனிதர்களுக்கு சில விஷயங்கள் என்ன செய்வான், எல்லா யுத்தத்தில் கலந்து கொண்ட நேரத்தில் பேசாத ஒரு வார்த்தையை மகன் அப்துல்லாவோட பேசுறாரு, மூத்த மகன் அப்துல்லாட சொல்றாரு. என்ன வார்த்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது சஹீல் புகாரியில முக்தசர் சஹீல் புகாரில் 1358 இலக்கத்தில் என்ன சொல்றாருண்டா, மகனை கூப்பிடுறாரு பக்கத்தில் யுத்தம் ஆரம்பிக்க முன்னால, யா புனை என் அருமை மகனே, இன்னஹு லா யுக்தலுல் யௌம இல்லா ஜாலிமுன் அவ் மதுலும், இந்த நேரத்தில் இந்த யுத்தத்தில் கொல்லப்படுகின்றவர்கள் ஒன்று அநியாயக்காரனாக இருப்பாரு அல்லது அநியாயம் இழைக்கப்பட்டவனாகத்தான் என்ன செய்வாரு இந்த இடத்துல இருப்பாங்க, மற்றபடி யாரும் கொல்லப்பட இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் நான் அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் கொல்லப்படுவேன், எனக்கு நான் அநியாயமாக என்ன செய்வேன், நான் இன்று கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னான். அந்த சிச்சுவேஷனை பார்க்கிறேன், அவங்க வாழ்க்கையில் அவர் இப்படி ஒரு யுத்தம் சந்திக்கல, எதிரிகளோட யுத்தம், முன்னாள் இப்ப யார் இருக்கிறது இந்த இடத்துல, அலி ரதியல்லாஹு அன்ஹு முக்கியமான நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரதி, இப்படி முக்கியமான நபி, அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனே என்ன செய்யல, நல்லா விளங்கல. அதனால நான் இன்றைய தினம் நான் அநியாயம் இழைக்கப்பட்டவனாகத்தான் நான் கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன். வ இன்ன மின் அக்பரி ஹம்மி லதைனி, எனது மனசுக்குள்ள மிகவுமே பாரமாக இருப்பது எனது கடன் என்று சொன்னார். என் கடன் தான் இப்ப நான் இப்ப மௌத்தாக போறேன், எனக்கு பின்னால உள்ள பாரங்களை பத்தி நான் பேசல, எனக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது. நம்ம கடனை கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது சொத்து மிஞ்சுமணி நினைக்கிறியா அப்படின்னு கேட்டான். நம்ம கடன் எல்லாம் கொடுத்துட்டோம்டா, நம்ம போற கடனுக்கு போற ஏதாவது சொத்து நம்மளுக்கு நம்மட்டுள்ள சொத்தாவது மிஞ்சுமணி நினைக்கிறியா மகனே அப்படி என்று சொல்லி யுத்தத்தில் வச்சு கேட்கிறாங்க. யாபுனை மகனே, பியமாலனா, எங்கள்கிட்ட உள்ள எந்த சொத்தாக இருந்தாலும் எல்லாத்தையும் வித்துரு, எல்லாத்தையும் வித்து விடு. ஃபக்தி தைனி, என டோட்டல் கடனை அடைச்சிரு, என முழுமையா எல்லா கடனையும் அடைத்து விடு. வஅவுசா பிஸ்துலுசி வஸுலுசி ஹிலிபனி, மூன்று அதுல மிஞ்சால், அதுக்கு பின்னால சொத்து பிரிக்கிறதுக்கு மிஞ்ச, கடனை முடிச்சவர்தான் எடுக்கணும், அதனால சொத்து பிரிக்கிறதுக்கு மிஞ்சால் அதுல மூன்றில் ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சிரு கொடுத்து விடு. அந்த மூன்றில் ஒன்றில் ஒன்றை, அதாவது ஒன்பதில் ஒன்று, மூன்றில் ஒன்றில் ஒன்றை, ஒன்பதில் ஒன்று, நீங்க என்ன மூன்றில் ஒன்றை மூணா பிரிச்சு அதுல உண்டு, ஒன்பதில் ஒன்றை உங்களோட பிள்ளைக்கு என்ன செய்யற நான் வசியத்தா செய்கிறேன். யார பிள்ளைக்கு, அப்துல்லா இப்னு சுபைருக்கு வரைக்கும் தானே சொத்து போகும், அப்துல்லா இப்னு சுபைர் பிள்ளைக்கு சொத்து போகாதே. அதனால அப்துல்லா இப்னு சுபைருடைய பிள்ளைகள் மூத்த பிள்ளை, மூத்த மகனுடைய பிள்ளைன்றதுனால சுபைருடைய பிள்ளைட அளவுக்கு வளர்ந்திருந்தாங்க, சுபைருடைய கடைசி பிள்ளைகளோட அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க வளர்ந்திருந்தாங்க. அப்ப நாலு பிள்ளைகள் இருந்தாங்க, அப்ப அந்த அளவுக்கு ஹுபைபு அப்பாது அந்த மாதிரி சாபித் இப்படி நாலு பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள், அதாவது ஹாஷிம் சாபித் நாலு பிள்ளைகள் இருந்தார்கள். அப்ப அதனால என்ன செய்யறாருன்னா, ஒன்பதில் ஒன்று யாருக்கு வசியத்து பண்றாங்க, அதாவது மூன்றில் ஒன்று அல்லாவுடைய பாதையில போகணும், அதை மூணா பிரிச்சு அதுல ஒன்று யாருக்கு போகணும், உங்களோட குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு எடுத்துக்கங்க அப்படி என்று சொல்லி சொன்னார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் அவர் சொல்றாரு, அதுக்கு பின்னால எஞ்சினா என்ன, அதுக்கு பின்னால் உள்ளவைகள் என்ன செய்யுங்க குடும்பத்துக்கு பெரியங்கன்னு சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, அதுக்கு பின்னால இந்த மாதிரி யுத்தம் நடக்குது, அந்த இடத்துல அவர் என்ன செய்தாரு கொல்லப்படுறாரு. பாருங்க அவருடைய எண்ணம் அப்படியே என்ன செய்யுது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதே. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட தந்தை அப்துல்லா அவர் என்ன சொன்னாரு? இதே வார்த்தையை சொன்னார், இந்த யுத்தத்தில் நான் கொல்லப்படுவேன், முதலாவது கொல்லப்படுகின்றார்கள், நான் என்ன செய்வேன், கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன் அப்படி என்றான். அதுக்கு காரணம் உள்ளத்தில் உள்ள அந்த ஹாலிசான எண்ணம், நான் இப்படித்தான் போகணும் என்கின்ற எண்ணம் முழுமையாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் உண்மைப்படுத்திடுறது. அல்லாஹ் அதை என்ன செய்வான், உண்மைப்படுத்துவான். பண்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதிக்கு பின்னால, இதுக்கு பின்னால வர பகுதி கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா இது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. இது எப்ப இவர் மௌத்தாகிறாரு? 36ஆம் ஆண்டு ரஜபு மாதம் என்ன செய்யறாங்க, மௌத்தாகிறாங்க. ஏன்னா ஜுமாதுல் ஆஹிர் அல்லது ஜுமாதுல் ஊலால தான் ஜமல் யுத்தம் என்ன செய்து ஆரம்பிக்குது. ரஜப் மாதம் என்ன செய்யறாங்க, மௌத்தாகிறாங்க, ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு. அதுக்கு பின்னால ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த கடைசி இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, என்னடா ஃபஜஅல யூசினி பிதைனிஹி, திருப்பி 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 இந்த கடனையே சொல்லிக்கின்றாங்க ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். வயகூலு யா புனை, என் அருமை மகனே, இன் அஜஸ்த் அன்ஹு ஃபீ ஷைஇன் ஃபஸ்தஈன் அலைஹி மௌலாய், ஏதாவது ஒன்று உங்களுக்கு கட்ட முடியாமல் போனால், கடன் அடைக்க முடியாமல் போனா, என் எஜமானனை உதவிக்கு எடுத்துக்கங்க, என் எஜமானனை உதவிக்கு அழைத்துக்கங்க. கால ஃபவல்லாஹி மா தரைதுமா அராத, அதாவது இவர் எஜமானன் யார சொல்றாரு எனக்கு விளங்கல, அதனால நான் கேட்டேன், யாபத்தி மண் மௌலாக்கு, யார எஜமான நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கால அல்லாஹ், அல்லாவை தான் நான் என்ன செய்யறேன் சொல்றேன், நீங்க அல்லாவிடத்தில் உதவி கேட்டுக்கங்க. இவர் சொல்றாரு, உமா வகாத்து ஃபீ குர்பத்தி மின் தைனிஹி இல்லா குல்து யா மௌலா ஸுபைர் இக்லி அன் ஹுதைனா ஃபயக்லி, எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும் கடன் அடைக்கிற நேரத்தில் நான் என்ன சொல்வேன்னா, ஜுபைருடைய எஜமானனே இந்த கடனை என்ன செஞ்சிரு அடைச்சிரு என்று சொல்லுவேன். அந்த கடன் அதே மாதிரி என்ன செஞ்சிரு, என்னை விட்டு அடையக்கூடிய வழிகள் எனக்கு பிறக்கும் அப்படி என்று சொல்லி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ஒரு மகனுக்கு ஒரு பெரிய கடன் பாரத்தை பொறுப்பை விட்டுட்டு செல்றதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, அது அவ்வளவு அவர் செய்யறாரு. அடுத்ததாக இப்ப ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி அந்த கணக்கை சொல்றாரு அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இடத்துல தான் அவர் என்ன செஞ்சாரு, எப்படி இவ்வளவு பெரிய கடன் வந்தது அப்படின்ற பகுதியை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி என்று சொன்னால், இந்த கடனுடைய சிஸ்டம் அப்படின்னா, ஒரு பேங்க் மேனேஜர் ஓனர் மௌத்தாகிற மாதிரி தான் இது. எல்லா சொல்லையும் எங்க இருக்குது, அங்கதான் இருக்கும். அந்த அவர் தான் டோட்டல் ஓனராக இருந்தா அவர் எல்லாருக்கும் கடன் தானே, அந்த மாதிரி தான் இந்த கடன். அதுல அவர் ஏதாவது கையடிச்சு பெரும்பாலும் எடுத்து அறிப்பாரு, சரியா? என்ன இப்படி இப்படி மாத்தி விடுறதானே, இங்க உள்ளது அங்க மாத்தி விடுறது, அங்க உள்ள இங்க மாத்தி விடுறது, இதான பேங்க்ல நடக்கிறது. அப்ப அதனால திடீர்னு மௌத்தா ஏதாவது இருகிட்டு சொன்னா அது பெரிய சிக்கலாகுமே. இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பாக கூடிய அமைப்பு, ஆனா ஒன்றுல இவர் கை வச்சிருக்கல, யாரு ஜுபைர் ரதி, இன்றைக்குள்ள மாதிரி அன்றைக்கு என்ன செய்யல, ஒப்பிடுற நேரத்தில் இங்க உள்ள பகுதி இங்க வேற விளங்கிக்கணும், சரியா? எதுலயும் அவர் என்ன செய்யல, கை வைத்திருக்கவில்லை. இப்ப பாருங்க அவர் சொல்றாரு, வலம் எதா தீனாரன் வலா திருகம்மா, ஒரு திருகம் ஒரு தீனார் விட்டு செல்லல இந்த கடன் என்று சொல்றதுல. வீட்டில் போய் பார்க்கறதுக்கு ஒரு தீனாரும் இல்லை, ஒரு திருகமும் இல்லை, ஆனால் சொத்து 5 கோடிக்கு மேல. ஒரு தீனாரும் இல்லை, ஒரு திருகமும் இல்லை. மதீனாவுடைய மிக முக்கியமான நாணய அழகாக இருந்தது தீனாரா திருகமா? திருகம், திருகம் தான் மதீனாவுடைய நாணய அழகா, தீனார் இருக்குது ஆனால் திருகம் தான் அடையாளமாக செஞ்சது இருந்தது. சொல்றாரு பாருங்க, இல்லா அர்தீன மின்ஹல் காபா, அது அர்தீன் என்று வரணும். ரெண்டு நிலம் இருந்துச்சு, ரெண்டு நிலம் ஒன்று காபா, மதீனாவுடைய வடக்கு பகுதியில் கொஞ்சம் தூரத்தில் சிரியாவுக்கு போற வழியில நிறைய காபாக்கு இருந்துச்சு, அதாவது மரங்கள் உள்ள காடுகள் மாதிரி ஏரியா, காபாண்டா காடு தான். அதுக்குள்ள நிறைய வாங்கினாங்க மதீனா மக்கள், நிறைய பணம் கிடைச்ச டைம்ல வாங்கினாங்க. அப்படி ஒரு பெரிய நிலம் யார் வாங்கியிருந்தாரு, ஜுபைர் ரதியல்லாஹு வாங்கியிருந்தாங்க. அது உண்டு, அடுத்த பகுதி இதுல வரல, ரசூலுல்லாஹ் கொடுத்த நிலங்களாக இருக்கலாம். அடுத்ததாக 11 வீடு இருந்துச்சு, எத்தனை வீடு, தாரன் 11 வீடுகள், அதாவது 11 வீடுகள் நம்ம கட்டமைப்பு பெருசாகவும் போகக்கூடாது, நம்ம இன்றைய ஒரு வீடு கட்டுற செலவு உள்ள 11 வீடு, சரியா? வேறொரு அறிவிப்பை சேர்த்தவனா 12 வீடு மக்கால ஒரு வீடு, பாருங்க 11 வீடு மதீனால, அதாவது 11 வீடு மதீனால, மக்கால ஒரு வீடு, கூஃபால ஒரு வீடு, மிஸ்ர்ல ஒரு வீடு, பஸ்ரால 2 வீடு, மொத்தம் எத்தனை திருப்பி சொல்லுங்க நீங்க, சரியா? 11 வீடு மதீனால, மக்கால ஒரு வீடு, கூஃபால ஒரு வீடு, அதாவது மிஸ்ர்ல ஒரு வீடு, 14 ஆகிட்டு, அடுத்த பஸ்ரால 2 வீடு, 16 வீடுகள் மக்கால் இந்த புகாரி அறிவிப்பில் வரல, வேற ஒரு அறிவிப்பில் வரும், 16 வீடுகள் என்ன செஞ்சு இருந்தது. இது ஒரு வகையில் அவர்கிட்ட இருந்த முக்கியமான சொத்துக்கள் உண்டு. இப்ப இவர் எப்படி கடன் ஆகினார் அப்படின்னு சொல்றாங்க, இவர் எப்படி கடன் ஆகினார் சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அகாரி, அந்த அகார் நிறைய இருந்துச்சு. இவர் எப்படி கடன் ஆகினார் அப்படின்னு சொன்னால், இவருடைய நம்பிக்கை நாணயத்தின் காரணமாக நிறைய மக்கள் இவற்றை தான் சொத்தை கொண்டு வைப்பாங்க, எங்கேயாவது போறாங்கன்னு சொன்னா ஏதா இருந்தாலும் வச்சிருவாங்க, நிலமாக இருந்தாலும் ஏதா இருந்தாலும் அதுக்குரிய பொறுப்பை விட்டு தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கொடுக்கிற நேரத்தில் இவர் அதை அமானிதம் எடுக்க மாட்டார். அமானிதம் எடுத்தால் அன்றைக்கு உங்களோட வீட்டுக்குள்ள யாராவது பாஞ்சு எடுத்து தூக்கிட்டு போயிட்டான்னு வைங்களே, நீங்க முழு பாதுகாப்பா வச்ச பின்னாலும் போயிட்டு நீங்க பொறுப்பில்ல. அதுக்கு அமானிதமாக உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தந்து நீங்க எதிர்பாராத விதமாக நீங்க பாதுகாப்பாக வைத்து எதிர்பாராத விதமாக ஏதாவது நடந்தால் உங்களுக்கு என்னதுன்னு அது குற்றமாக வராது. இப்ப பேங்க்ல எந்த அடிப்படையில் பணத்தை போறேன்னு பாத்துக்கோங்க சரியா. அது அவருக்கு அவர் ஓனருக்கு என்ன செய்யாது குற்றமாக வராது. நான் ஒழுங்கத்தான் பாதுகாப்பாக வச்சிருந்தேன், நேத்து வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான் நான் என்ன செய்ய அப்படின்னு அவர் சொல்லலாம். நியாயமாக அவர் பாதுகாப்பு வச்சிருந்தாரண்டா இன்றைக்கு அப்படி அதை விட பாதுகாப்பு இருக்குது. அதனால சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நாலு சம்பவம் நடந்தா யார நம்பிக்கை போகும்? என்னடா இது கள்ளம் வாரான் திருடம் வாரான்னு சொல்லி நாலு இடத்துல நடந்துட்டு இது நல்ல மாதிரி இல்லைன்னு அவரை நம்பிக்கை தான் என்ன செய்யும் போகும். அதனால சுபைர் என்ன செய்வாங்கண்டா பல் ஹூ சலஃப் எனக்கு கடனா தாங்க நான் உங்கள்கிட்ட இந்த எடுக்கிறதெல்லாம் என்ன கடன் தான் கடன்டா இப்ப எனக்கு முழு உரிமையும் அதுல இருக்குது. ஆனா என்ன நடந்தாலும் நான் திருப்பி கொடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்புல நான் என்ன செய்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி அது ஊடெறிஞ்சாலும் சரி நீங்க மௌத்தாங்கினாலும் யாரு கடன் பொறுப்பு அது போற. அதனால அது கடனாக என்ன செய்வார் அவர் எடுத்துக்கொள்வார். இப்படி கடன் கடன் எடுத்தவர்கள் எடுக்க வராம இருந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. புறவு எடுப்போம் நினைச்சவங்க இருப்பாங்க. பத்து வருஷத்து புறவு கேட்போம் நினைப்பே இருப்பாங்க. சிலர் மௌத்தாகிற நேரத்தில் மிக முக்கியமான அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அப்துல்லா பின் மசூத் பெரும்பெரும் நபித்தோழர்கள்லாம் தண்ட பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது இவட்ட தான் பணத்தை கொடுத்து மௌத்தாயிட்டாங்க. அவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ஒரு முதல் இஸ்லாமிய வங்கி மாதிரி இருந்தார். எல்லாம் அவட்ட பொறுப்புல என்ன செஞ்சது இருந்தது. இதனாலதான் இவர் ஒரு பெரிய ஒரு கடனாளியாக செஞ்சாரு இதுல மாறினார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இவர் அப்ப நிலம் வாங்கிக்கிறாரு நில பொறுப்பு இதெல்லாம் இருந்துச்சு. பணமாவும் வாங்கினது நிலமா என்ன செஞ்சுக்கிறாரு மாத்தி வச்சிருந்தாரு. ஏன்னா அவங்க லேட்டா போக கேட்கலாம் என்று சொல்லி அப்படி அது நஷ்டமாகாம அப்படி எல்லாம் வைத்திருந்தார். அதுக்கு பின்னால மகன் சொல்றாரு இவரை பத்தி ஒரு தவறான எண்ணம் வரக்கூடாது என்பதனால வமா வலிய இமாரத்தன் கத் எந்த ஒரு பொறுப்புலையும் வெறிக்கல அமீராகவோ ஹலீஃபாவாகவோ அல்லது வேறொரு பொறுப்பு வலா ஜிபாயத்த ஹராஜ் வரிப்பணம் எடுக்கிறவராகவும் இவர் என்ன செய்யல இருக்கல. அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. எந்த இன்கம் இதுல அவர் என்ன யுத்தத்தில் கலந்து கொண்டது மட்டும் வலா ஷயன் இல்லா யக்கூன் ஃபீ கஸ்வத்தின் மா அன்நபி வ உமா அபி பக்ர் வ உமர் வ உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும். ரசூலுல்லாஹோட யுத்தம் செஞ்சது அபு பக்ர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் இவர்களோட யுத்தத்தில் ஈடுபட்டதை தவிர அதனால கிடைத்த அந்த கனிமத்து பங்குகளை தவிர வேற எந்த சொத்தும் இவர்கிட்ட என்ன செய்யவில்லை இருக்கவில்லை. இன்கம் வந்து வேற ஏதாலையும் வரல இப்படி வந்தது மட்டும்தான். அவருக்குன்ற ஒரு தீனார் திரகமும் இல்லை என்றதை தெளிவா சொல்றாங்க. சரி அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யறாங்க கணக்கு பாக்குறாங்க எவ்வளவு கடன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஹசிப் துமா அலைஹி மினத் தைன் கணக்கு பார்த்தா ஃபவஜத்துஹு அல்ஃபை அல்ஃபின் வ மிஅத்தை அல்ஃப் அல்ஃபை அல்ஃப் 2000 ஆயிரமும் 200 ஆயிரமும் இருந்துச்சு. சொல்லுங்க போ 2000 ஆயிரம் நானும் ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு தான் கொண்டு வந்திருக்கிறேன் விளங்கிட்டா எப்படி 2000 ஆயிரமும் 200 ஆயிரமும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எண்ணினதே இல்லையே. நம்மளுக்கு நல்லா சொன்னாலே இது வராது. இதுல எப்படி கிட்டத்தட்ட என்ன கணக்குல பாத்தீங்கன்னு சொன்னால் 22 லட்சம் 100,000 1 லட்சம் 1000,000 10 லட்சம் அதே போல 10,000,000 1,00,000,000 இந்த மாதிரி 2,000,000 அவட்ட என்ன செஞ்சு இருந்தது அப்படின்னா 2 மில்லியன் அப்ப 2 மில்லியனு 2 லட்சமும் அப்படின்னா 22 லட்சம் என்ன செஞ்சது அவர்கிட்ட கடன் இருந்தது 22 லட்சம் அப்படின்னா திர்கம். ஏன்னா மதீனாவுடைய இயல்பானதுதான் திர்கம் தீனாரா திர்கம் வரல அப்ப திர்கம் என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும். இப்ப கால பலத்திய இப்ப 22 லட்சம் கடன் இருக்கு. ஒரு திர்கமும் இல்ல ஒரு தீனாரும் இல்ல இந்த கடனை அடைக்க. இதுக்கு பிறகுதான் கடனை அடைக்கணும். அவர் சொல்றாரு பாரு கால பலத்திய ஹக்கீம் இபின் ஹிசாம் அப்துல்லா பின் சுபேர் ஹக்கீம் இபின் ஹிசாம் வாரார். யாரு ஹக்கீம் இபின் ஹிசாம் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்பீச்ல ஆரம்பத்தில் சொன்னேன் விளங்கிட்டா. அவர் யாரு? அதாவது அவ்வாமுடைய சகோதரர். அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாம் இப்னு ஹுவைலித் அதே மாதிரி எனது ஹக்கீம் இப்னு ஹிசாம் இப்னு ஹுவைலித் ஹதீஜா ரதியல்லாஹுடைய சகோதரர். அப்படின்னா இவரும் அவரும் ஒரே ஏஜ்ல உள்ளவங்க. அவ்வாமுடைய மகன் அவர், இவர் ஹிசாமுடைய மகன். ரெண்டு பேரும் நானா தம்பிமார் வாராங்க. அவர் வந்து அவர் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80-90 வயசுல இருந்தார். மிகப்பெரிய வயதாளி. அவர் வந்து சொல்றாரு அப்துல்லா இப்னு சுபைரை பார்த்து ஃபகால் இப்னு அஹி என் சகோதரருடைய மகனே கம் அலாஹி மினத் தைன் எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்டார். ஜுபைர் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? ஃபகால மிஅத்து அல்ஃப் 1 லட்சம். யார் சொன்னாரு? அப்துல்லா பின் சொல்றார் 1 லட்சம். ஃபகால் ஹக்கீம் வல்லாஹி மா அரா முஅலக்கும் தஸ்அலி ஹாதிஹி இது கட்ட முடியும்னு நான் நினைக்கல உங்களுக்கு என்றார். இது கட்ட முடியும்னு நான் நினைக்கல என்றார். ஃபகால லஹு அப்துல்லா அஃரைதக் இன் கானத் அல்ஃபை அல்ஃபின் வ மிஅத்தை அல்ஃப் அப்ப 22 லட்சம் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க இதையே கத்தையலான்றீங்க. 22 லட்சம் இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். காலமா அராக்கும் தொத்திக்கூனாதா உங்களால் இது முடியுமா நான் நினைக்கல ஃபைன் அஜஸ் இப்படி எங்கள் மக்களும் நிற்கிறாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே அவன் பத்தி கண்டிப்பான் இந்த விளக்கத்தை அவர் தஃப்சீரா பண்ணிட்டு அவர் போயிருவார். இந்த மாதிரி தஃப்சீர்கள் பண்ணக்கூடாது. பண்றதா இருந்த நோக்கம் இருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களால் ஏதாவது ஒன்றில் முடியாம போனா மின்கு உதவி கேட்டுக்கங்க, என்ன செய்ய ஹெல்ப் கேட்டுக்கங்க அப்படி என்று சொல்லி அதையும் சேர்த்து சொன்னார். இதுதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள சின்ன வித்தியாசம். பல வருடங்கள் ஆகிட்டு ஃபபாஹா அப்துல்லா பி அல்ஃபி அல்ஃபின் வ சித்திமேத்தி அல்ஃப். அவர் ஆயிரம் ஆயிரத்துக்கும் அறுநூறாயிரத்துக்கும் வித்தாரு. ஆயிரம் ஆயிரம் பத்து லட்சம் ஆயிட்டு, பதினாறு லட்சத்துக்கு என்ன செஞ்சாரு, அதை வித்தாரு. ஒரு பதினாறு துண்டா பிரிச்சாரு, அதை இந்த நிலத்தை பதினாறு துண்டா பிரிச்சாரு. அப்ப ஒரு பகுதி ஒரு லட்சம் அப்படி என்று கணக்கை போட்டு அதை வித்தாரு. இவ்வளவு சஹீஹ் புகாரில் வர கணக்கு சரியா? ஆனா அவங்களுக்கு எழுத தெரியா வாசிக்க தெரியாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப என்ன சொன்னா, கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் என்ன செஞ்சாங்க, அதை வந்து இப்ப விற்க போறாரு. சும்மா காம ஃபகால அறிவிக்கிறாரு, மன் கான லஹு அல ஜுபைர், அதாவது பணம் எடுக்கல, வித்தனை விற்கல, உடனே போட்டு எடுக்கல, பிரிச்சு வச்சுக்கிறாரு. இதுக்கு ஒன்றுக்கு ஒரு லட்சம், ஒன்றுக்கு ஒரு லட்சம், ஒன்றுக்கு ஒரு லட்சம், இவ்வளவுதான். ஃபகால மன் கான லஹு அல ஜுபைர் ஹக்குன் ஃபல் யுவாஃபினா பில் காபா, யாருக்கெல்லாம் ஜுபைர் கடன் தரணுமோ அவங்க காபாக்கு வாங்கன்றார், நிலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இங்க காணியை வித்து போட்டு அங்க போய் பார்த்தா என்ன செய்யும், எல்லாம் ஹராபா இருக்கும். இந்த காணியா தான் நம்ம தலையில கட்டிக்கிறானா நம்ம நினைப்போம். அப்படி இல்லாம அங்க வாங்கன்றார். என்ன, அந்த நிலத்துக்கு வாங்க. அதாஹு அப்துல்லா இப்னு ஜாஃபர், அப்துல்லா இப்னு ஜாஃபருக்கு சுபைர் இல்லாம கடன் கொடுக்க இருக்குது. வகான லஹு அல சுபைரி அர்பா உமிஅத்தி அல்ஃப், சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாலு லட்சம் கொடுக்க இருந்தது யாருக்கு, அப்துல்லா இப்னு ஜாஃபருக்கு கொடுக்க இருந்தது. இதனால முதலாவது இப்ப அவரோட விஷயத்தான் முடிக்கிறதா, கூட கடன்ன்றதுனால ஹக்கீம் இபின் ஹைசாமியும் அப்துல்லா இபின் உமரையும் கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போறான். அப்துல்லா இபின் ஜாஃபருக்கு, அப்துல்லா இபின் ஜாஃபர் எதுக்கு பிரபல்யமானவர்னா, நன்கொடைக்கு பிரபல்யமானவர். அவரோட வீட்டுக்கு போறாங்க, அவருக்கு சரியான கவலை ஆயிடுச்சு. அப்துல்லா இபின் ஜாஃபர், இவங்களை கூட்டிட்டு வந்து நீங்க என்னட்ட குறைச்சி கேட்கணும் நினைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி, நான் விட்டு தந்துட்டேன், என்ன டோட்டல் கடை எனக்கு வாங்க, நீங்க இவங்களை கூட்டிட்டு வந்து இப்படி செய்யணும்னு நினைக்கிறமா அப்படி பேசுறாரு. நம்ம என்ன ரோசப்பட்டாலும் அந்த வசனத்தை சொல்லிட மாட்டோம், எது அது நம்ம பேசாம இருப்போம் சரியா? அப்படி ஏன்னா நம்ம நிலைமையும் அப்படி. அதனால ஆனா அவர் சொல்ல, நீங்க வந்து என் கராமத்துல கையடிக்கிற மாதிரி அப்படித்தானே, ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வந்து விட்டு தாருங்க அப்படின்னா நான் தனியா விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வானான்றாங்க. அதுக்கு அப்துல்லா பின் சுபைர், அதே நேரம் அவங்களும் சிறந்தவங்களா இருந்தா வானான்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அல்ஹம்துலில்லா போயிருவோம். அவங்களும் அப்படி இருக்கல, யாரு அப்துல்லா பின் சுபைரும் கரீமானாக்களா இருந்தா அந்தந்த காலத்துக்கு எப்படி அந்தந்த காலம் இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அதுக்கு வரல, நான் அதுக்கு பேச வரல, நான் என்ன விரும்பினேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு சலுகை கேட்க வந்தேன் அப்படின்னா, ஃபைன் ஷேத்தும் ஜாழ்த்து முஹா ஃபீமா து அஹிரோன இன் அஹர்தும், மறுமை நாள் வரைக்கும் நீங்கள் யார் யாருக்காக சலுகை கொடுக்க நினைக்கிறீங்களோ, சலுகை வேண்ட நினைக்கிறீங்களோ, அப்போ அந்த லிஸ்ட்லேயே ஆக்கிருங்க. கடைசியாக கொடுக்குறவர் நீங்கள் எப்போ நினைக்கிற, பத்து வருஷத்துக்கு ஒரு அது அது மாதிரி என்ன வைங்கன்றார். அதுக்கும் நான் வரல, சரி ஏதாவது கொடுக்க போகிற இந்த ரெண்டு செருப்பு, உங்களோட ரெண்டு செருப்பை தான் கடனை கழிச்சிடுறேன்டார். அப்படியெல்லாம் பேசினாங்க. அப்துல்லா பின் சொல்லி, இல்லை நான் கடனை திருப்பி தரணும்னா, கடனை திருப்பி தர வேண்டும், என்ன செய்ய சொல்றீங்க, சரி உங்களுக்கு காபால இடம் எடுக்கணும் அவ்வளவுதானே, நீங்க ஒரு பகுதியை காட்டுங்க, நீங்க ஒரு பகுதியை காட்டுங்க. நாலு துண்டு அவருக்கு, ஒன்று ஒரு லட்சம் மேனி, நாலு பகுதியை அப்துல்லா இப்னு ஜாஃபருக்கு கொடுத்தாங்க. மிக பரக்கத்துள்ள பூமியாக அது மாறியது என்ற பகுதியை பார்க்கிறோம். ஹராபான ஒரு பகுதி தான் செலக்ட் பண்ணார், ஹராப் அப்படின்னு சொல்ற அந்த பகுதி, அதாவது ஹராப் சாதாரண ஒண்ணும் இல்லை, அந்த பகுதியை தான் செலக்ட் பண்ணாங்க. தமிழ் ஹராப் இல்ல, அரபு ஹராப். அந்த பகுதியை தான் அவர் என்ன செஞ்சாரு, செலக்ட் பண்ணார். அப்ப அந்த பகுதியை செலக்ட் பண்ணி அது ஒரு பரக்கத்தான பூமியாக மாறிடுவார். அப்ப நாலு, அந்த நாலு லட்சம் கடன் முடிஞ்சது. அதுக்கு பின்னால இந்த செய்தியை பாருங்க, இப்படி கடன் எல்லா பகுதியும் என்ன செய்யறாரு, இவர் கொடுக்கிறார், எல்லாம் கடன் எல்லாம் கொடுத்து கடன் வந்து மத்தபத்த வீடுகள்லாம் இருக்கு அங்கெல்லாம், அந்த வீடுகளை வித்து இந்த பகுதியெல்லாம் வித்து கொடுக்குறாங்க. காபாலிந்து போகல, காபாலிந்து நாலரை பகுதி மிஞ்சுது, மத்த பகுதியில இருந்தாலும் கடன் எல்லாம் செஞ்சுட்டாரு, கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கு பின்னால காபால் எத்தனை பகுதி மீது, நாலரை பகுதி மீது, அப்படின்னா எத்தனை லட்சம், நாலரை லட்சம் மிஞ்சுது. மிஞ்சின நேரத்தில் கதிம அலா முஆவியா வ இந்தஹு அம்ரு இப்னு உஸ்மான் வல் முன்திர் இப்னு ஸுபைர் வ இப்னு ஜம்அ, நாலு பேர் இருக்கிறாங்க. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பிற்காலம் ஆகிடுச்சு, அந்த நேரத்துக்கு அவர் வாரார். அம்ர் இப்னு உஸ்மான், முன்ஸிர் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜம்மா இப்படி முக்கியமான நபி தோழர்கள் இருக்கிறாங்க. அதுல முன்ஸிர் இப்னு ஜுபைர் யாரு? ஜுபைரான மகன். அவர் மாவீரனா இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல வந்து போறாங்க. அங்க போன நேரத்தில் அவர் கேட்கிறார் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, கம் குவிமத்தில் காபா, காபாவை நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வித்தீங்கன்னு கேட்டான். சொல்றான், கால குல்லு சஹமின் மிஅத் அல்ஃப், ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு லட்சத்துக்கு என்ன செஞ்சோம் வித்தோம். கால கம் பகை, எவ்வளவு மிஞ்சி இருக்கேன்னு கேட்டான். கால அர்பாத் அஸ்ஹுமின் வனிஸ், நாலரை எஞ்சி இருக்கிறது. கால முந்திரி இப்னு ஸுபைர், கத அஹத்து சஹமம் பிமிஅத் அல்ஃப். ஸுபைரான இன்னொரு மகன் சொல்றார், அப்படின்னா நான் ஒரு பகுதியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன வாரிசு வந்து சொத்தை வாங்குவீங்க. வாரிசு வந்து என்ன செய்யலாம், வாப்பட சொத்தை என்ன செய்யலாம், வாங்கலாம். தங்கச்சியை கொடுத்தவங்க பணத்தை கொடுத்து வாங்கலாம், அல்லது அண்ணனுக்கு கொடுத்தவங்க பணத்தை கொடுத்து என்ன செய்யலாம், வாங்கலாம். எனக்கு ஒரு பகுதி என்ன செய்யுங்க, தாங்க நான் ஒரு லட்சம் தரேன்றாங்க. அடுத்து அம்ர் இப்னு உஸ்மான் சொல்றாரு, கத அஹத்து சஹமம் பிஅத் அல்ஃப், அவர் ஒரு பங்கு எடுக்கிறார். ரெண்டு அம்ர் இப்னு உஸ்மான், அடுத்து இப்னு ஜம்மா, அவர் ஒரு பகுதி எடுக்கிறார். இப்ப மூணு பங்கு என்னது முடிஞ்சது. மாவீரர் எல்லாம் கேட்கிறாங்க, எத்தனை மிச்சம் கம்பாக்கை, எவ்வளவு எஞ்சிருக்கேன்னு கேட்கிறாங்க. கால சஹமுன் வனிஸ், ஒன்னரை பங்கு மிஞ்சிருக்கேன். கால அஹத்துஹு பி ஹம்சீன மியத் அல்ஃப், ஒன்றரை லட்சத்துக்கு நான் என்ன செஞ்சிடறேன், நான் அதை எடுத்துறேன், காபா என்ன செஞ்சது முடிஞ்சது. இதை கேள்விப்பட்டு அப்துல்லா இப்னு ஜஃபர், கேள்விப்பட்டு வார்த்தையில வரல, அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட எவ்வளவு பங்கு இருக்குது, நாலு பங்கு இருக்கு, நாலு லட்சத்துல. முஆவியா அவனுக்கு அதை விலை பேசுறாங்க, விலை பேசி ஆறு லட்சத்துக்கு வித்தாரு. எத்தனை லட்சம் லாபம், ரெண்டு லட்சம் லாபம், ரெண்டு லட்சம் லாபத்துக்கு என்ன செஞ்சார், அந்த பங்கை வித்தாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப காபா வந்து கடனை அடைப்பதுல மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. ஆனா அதுல நாலரை லட்சம் கடனுக்காக போகல, அப்படின்னா பத்தரை லட்சம் மட்டும்தான், பதினொன்னு பத்தரை லட்சம் தான் என்ன செஞ்சுது கடனுக்கு போயிருக்குது. மத்த எல்லா பகுதியும் வீடுகளை வித்து தான் என்ன செஞ்சுக்குது, அந்த கடன் அடைக்கப்பட்டிருக்குது. சரி, இது கடைசி பகுதி. முடிந்த பின்னால கால ஒபா அப்துல்லா இப்னு ஜாஃபர் நசீபஹும் முஆவியா பி சித்மாத் அல்ஃப் ஃபலம்மா ஃபரஹ இப்னு ஸுபைர் மின் கலா இதேனி, கடன் எல்லாம் முடிச்ச பிறகு கால பனு ஸுபைர், சுபைருடைய பிள்ளைகள் சொன்னாங்க, இப்ப ஒன்பது ஆண்கள் ஒன்பது பெண்கள் நாலு மனைவியர்கள் இருக்கிறாங்க. அப்ப சுபைருடைய பிள்ளைகள் சொல்றாங்க, அக்ஸிம் பைனனா மீராசனா, சொத்த பிரிங்க, இப்ப சொத்த பிரிங்கன்றாங்க. அவங்க எல்லாம் உடன்பட்டு தான் நடக்குது. கால வல்லாஹி லா உக்ஸிம் லா அக்ஸிமு பைனக்கும் ஹத்தா உனாதிய பில் மௌசிமி அர்பாசி லா அக்ஸிம். இது வந்து கடன் முடிச்சுட்டே இந்த நாலரை பகுதி விற்கிறதுக்கு முன்னால, அல்லாவின் மீது ஆணையாக நான் இப்ப பிரிக்க மாட்டேன், நாலு வருடங்கள் ஹஜ் டைம்ல என்ன செய்வேன், நான் அறிவிப்பேன், சுபைருக்கு யார் யாரெல்லாம் சுபைர் கடன் தர இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து எனக்கு கடன் என்ன செய்யுங்க எடுங்க. ஒரு அறிவிச்சு முடிஞ்சது, ஆனாலும் தெரியாதவங்க இருக்கலாமே, என்ன ஒரு பெரிய லெவல்ல செயல்பட்டது, அதனால நான் அறிவிக்கும் வரைக்கும் எடுக்க மாட்டேன் நான். அப்படின்னா மிஸ்ரில் இருந்து வரலாம், ஒரு வருஷத்துக்கு ஹஜ்ஜுக்கு வராது, அடுத்த வருஷத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு, செய்தி போக வாய்ப்பு அறிவிக்க, நாலு வருஷம், நாலு வருஷம் அறிவிக்கும் வரை சொத்தை பிரிக்கல. அப்ப மிக முக்கியமான கடன் இருந்தால் அது முடியும் வரைக்கும் சொத்து பிரிக்கிறது என்ன செய்யலாம், லேட்டாக்க முடியும். குடும்பத்தில் உள்ள வராசத்துகள் உடன்பட்டால், வராசத்துகள் கடனை தீர்க்க முந்தி அவங்க அவசரப்படவும் இயலாது, கடனை தீர்த்த பிறகு இவர் பிடிச்சிட்டு இருக்கவும் இயலாது பிரிக்கிறவர். ஆனா அவங்க உடன்படுறாங்க, நாலு வருடமா என்ன செய்யறாங்க, அந்த கடனுக்காக வேண்டி சத்தமிட்டு அலட்சி யாருமே என்ன செய்யல, வரல. வராத பொழுது சொத்தை பிரிக்கிறாங்க. ஃபகான லிஸ்பைர் அர்பா நிஸ்வா, ஸுபைருக்கு நாலு மனைவிமார்கள் இருந்தார்கள். வரஃபஅத் சுலுஸ், மூணுல ஒன்றை ஒதுக்கிட்டார், மூணுல ஒன்று ஒதுக்கின பின்னால உள்ள சொத்துல, ஸுபைர் நாளுக்கு உள்ள சொத்துல, ஏன்னா இப்ப எல்லாம் அமௌண்ட்டுக்கு வித்துப்பட்டுச்சே. அப்படி பார்த்தா அசாப குல்லம் ரஅத்தின் அல்ஃபு அல்ஃபின் வ மிஅத்தா அல்ஃப், மறுபடியும் அல்ஃபு அல்ஃப், அல்ஃபு அல்ஃபுண்டா பத்து லட்சம், மிஅத்தா அல்ஃபுண்டா ஒரு லட்சம், இது பத்து லட்சம், அதான் ஒரு மில்லியன். ஒவ்வொரு மனைவிக்கும் பன்னெண்டு லட்சம் கிடைச்சது, ஒவ்வொரு மனைவிக்கும் பன்னெண்டு லட்சம், மொத்தம் நாற்பத்தி எட்டு லட்சம், நாலு மில்லியனும் எட்டு லட்சம் என்ன செஞ்சது, நாலு மனைவிமாருக்கு என்ன செஞ்சது போய், இதுவும் எட்டுல உண்டு. மனைவிமாருக்கு பிள்ளைகள் இருந்தா எவ்வளவு, அதாவது கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தா பலகுன்ன சுமணும், அவங்களுக்கு எட்டுல ஒரு பகுதி என்ன செய்யணும் போகணும், அப்படின்னா நாற்பத்தி எட்டு லட்சம், அதை எட்டு பாருங்க இப்ப சரியா. அப்ப நாற்பத்தி எட்டு லட்சம் மனைவிமாருக்கு மட்டும் என்ன செஞ்சது போய் சேர்ந்தது, இவ்வளவுதான் வருது. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், முடிக்க அந்த ஹதீஸ் எப்படி முடிக்கிறாங்க, ஃபஜமீஉ மாலிஹி, டோட்டல் கடன் கொடுத்தது, சொத்தா பிரிச்சது, மூன்று லொண்டு போனது, எல்லாமே சேர்த்தால் எவ்வளவு வந்துன்னா, ஹம்சூன அல்ஃப அல்ஃபின் வ மிஅத்தா அல்ஃப், ஐம்பதினாயிரம் ஆயிரமும் இருநூறு ஆயிரமும், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, ஐந்து கோடியும் ரெண்டு லட்சமும், ஐந்து கோடியும் இரண்டு லட்சமும் என்ன செஞ்சது, டோட்டல் சொத்து என்ன செஞ்சது இருந்தது அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு சொல்றாங்க. ஆனால் கணக்கு அடிப்படையில் பார்த்தா இது தப்பு, சொத்து மூணு லொண்டு போயிருந்தா, மனைவிக்கு இவ்வளவு வரண்டு வந்திருந்தா, ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு பெண்ணுடைய இரட்டிப்பு வந்து சேர்ந்திருந்தால் இது தப்பு, தப்பு அல்லது இது அவர் வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு சொல்லுகிறார், ஏதோ ஒரு கணக்குகளை விட்டு என்ன செஞ்சு சொல்லுகிறார், கடன்ல ஒரு பகுதியை விட்டுருக்கலாம் அல்லது வேறொரு பகுதியை என்ன செஞ்சு விட்டுருக்கலாம். அதனால ஒரு சிலர் அதாவது 5,98,00,000 என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுல சில சில கருத்து முரண்பாடுகள் என்ன செய்து இருக்குது. இப்ப இந்த பகுதி எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இப்படி ஒரு நிர்வாகத்தை என்ன செஞ்சிருப்பாங்க செய்திருப்பார்கள், அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சிரமங்களை என்ன செய்திருப்பார்கள் அனுபவித்திருப்பார்கள் என்றால் நாம் என்ன செய்யறோம் இதுல பார்க்கிறோம். இந்த முழு கடனும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உதவியை கொண்டு அவர் நேர்மையா இருந்ததுனால சொந்த வாழ்க்கையில, இதுதான் மிக முக்கியம், சொந்த வாழ்க்கையில நேர்மையா இருந்ததுனால 5 கோடிக்கு மேற்பட்ட கடன்கள், அதாவது 22,00,000 மேற்பட்ட கடன்கள் என்ன செஞ்சது அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களை இதெல்லாம் நம்ம பார்த்தோம்டா அல்லாஹ்வுத்தால பரக்கத்து வேற செஞ்சுக்கலாம், ஏன்னா அந்த நிலங்கள் வந்து இவ்வளவு பெருமதி இருக்கல, ஆனா அல்லாஹ்வுத்தால அந்த கடன் கொடுக்க பரக்கத்து செஞ்சு இந்த குடும்பத்துக்கு அவர் இதெல்லாம் பிசினஸ் பண்ணினதாக எதுவும் வரல, அனுமதி இருந்தும் கடனாக எடுத்ததுனால அனுமதி இருந்தும் பண்ணினதாக கூட எதுவும் என்ன செய்யல வரல. இது ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சுருக்கமான ஒரு செய்தி. இந்த செய்தியினூடாக நாங்கள் பல பிரயோசனங்கள் என்ன செய்யறோம் பெற்றுக்கொள்கிறோம். அதுல மிக முக்கியமாக அவருடைய வரலாற்றை படிக்கிற நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, நாம் உலகத்திலே உள்ள மிக நம்பகமான உண்மையான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கொள்றோம். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் வந்து தகவல் தெரியறது பெரிய இல்ம், அதுல மிக நம்பகமான சோர்ஸ்ல இருந்து என்ன செய்யறோம் நம்ம ஒன்று தெரிஞ்சு கொள்கிறோம். இரண்டாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம், நம்ம வீணான தகவலை தெரிஞ்சுக்கல, நம்பகமான தகவலா இருந்தாலும் தேவையற்ற உதவாத தகவலை தெரிஞ்சுக்கல, இஸ்லாமிய ஈமானிய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை, நபியோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை, நேர்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை தெரிஞ்சுக்கொள்றோம். மூன்றாவது எங்களுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு தகவலை என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கொள்றோம். மூன்றாவது செய்தி, மிக பிரதானமான மூன்றாவது செய்தி என்னன்னு சொன்னால், அதனூடாக எங்கள்கிட்ட நேர்மை உண்டாகலாம், உணர்வுகள் உண்டாகலாம். இது போன்ற பிரச்சனைகள் நாம சந்திக்கிற இந்த சம்பவம் எங்களுக்கு லிங்க் ஆகலாம், எங்களை நாங்களே என்ன செய்வோம் அட இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில நடந்திருக்கு என்ற சிந்தனை திறப்படலாம். இது போன்ற பல வாய்ப்புகள் அதில் என்ன செய்து இருக்குது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் இந்த சம்பவங்களை புரிந்து எமது வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு உதவி செய்வானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.